శ్రీవాసాది జత కోది కోది భక్త గణ శుద్ధ భక్త తత్వమత్యే తసభర గణన. శ్రీవాస్ తాకూరின் தலைமையில் பகவானின் எண்ணிலடங்காத தூய பக்தர்கள் உள்ளனர். அவர்கள் கலங்கமற்ற பக்தர்கள் என்று அறியப்படுகின்றனர். ஸோ இன்றைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள் வைஷ்ணவர்களுக்கு, குறிப்பாக கௌடிய வைஷ்ணவர்களுக்கு. இன்றைக்கு வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய மறைவு தினம். ஸோ ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து பஞ்ச தத்துவங்களை ஒருத்தர் இல்லையா. பஞ்ச தத்துவத்தில் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, பிரபு நித்யானந்தா, ஸ்ரீ அத்வைத கதாதர, ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா, ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா, இந்த பக்தருடைய குழு. இங்கே சொல்கிறாங்க ரொம்ப அழகா, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வந்து இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸ்ரீவாஸ் தாக்கூர் தலைமையிலான எண்ணில் அடங்காத பக்தர்கள், கணக்கே கிடையாது எவ்வளோ பேர் தான் எண்ணில் அடங்காத பக்தர்கள். ஏன்னா பகவானுடைய பக்தர்கள் சைத்தன்ய மகாபிரிய சகாக்களுக்கு கவுண்டர் கிடையாது, அவங்க ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் கிடையாது. அளவிட முடியாத அளவுக்கு சைத்தன்ய மகாபிரிய சகாக்கள் இருந்தாங்க கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபட்டு, சைத்தன்ய மகாபிரிய சேவையில் ஈடுபடுறதுக்காக. ஸோ அவங்க எல்லாருமே வந்து கலங்கமற்ற தூய்மையான பக்தர்கள். ஸோ கிருஷ்ணா இந்த உலகத்தில் அவதரிக்கும் போது தன்னுடைய சகாக்களோட வராது. கிருஷ்ணா எப்பெல்லாம் இந்த உலகத்தில் வராரோ அப்போ வந்து தன்னுடைய சகாக்களோட வராது. இப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து சைதன்ய மகாபிரபு வந்து, ஸோ கிருஷ்ணா சைதன்ய மகாபிரபு வரும்போது தன்னுடைய சகாக்களோட வராரு. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம், கிருஷ்ணவர்ணம் கிருஷ்ணாவுடைய கலர் கிடையாது சைதன்ய மகாபிரபு, ஆனால் கிருஷ்ணர் தான். சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான், ஆனால் கருப்பு கிடையாது. துஷா கிருஷ்ணம் கிருஷ்ணா அப்படின்னா கருப்பு கிடையாது. கிருஷ்ணா வந்து சைதன்ய மகாபிரபு வரும்போது உருக்கிய பொன் நிறத்தில் இருக்க, தங்கத்தை உருக்கி காய்ச்சினா என்ன ஒரு கலர் வருமோ அந்த கோல்டன் கலர், பொன்னிறம், தங்க நிறம், கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம். சா அங்க ஒப்ப அங்க அஸ்திரம், தன்னுடைய சகாக்கள், தன்னுடைய அம்சம், தன்னுடைய அஸ்திரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சைதன்ய மகாபிரபு லீலையில் பங்கெடுத்துக்கிறா வராங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஸ்ரீ கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு வரும்போது பலராமர் யாராக வந்தார், நித்யானந்த பிரபு, அப்புறம் மகாவிஷ்ணு, அத்வைத ஆச்சாரியர், ஸ்ரீமதி ராதாராணி, கதாதர் பண்டிட், நாரத முனிவர் ஸ்ரீவாஸ்தா, நாரத முனிவர் தான் ஸ்ரீவாஸ்தா குருவர். அவர் கிருஷ்ணா, கிருஷ்ணருடைய சக்தி, கிருஷ்ணருடைய பக்தர், கிருஷ்ணருடைய பக்த அவதாரம், பக்தருடைய ஸ்வரூபம், இப்படி அஞ்சு விஷயம், அஞ்சு தத்துவங்கள், பஞ்ச தத்துவம்னு சொல்றோம், பஞ்ச தத்துவ மந்திரம் சொல்றோம் இல்லையா. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவ சாதி கோர பக்தருந்த, பஞ்ச தத்துவம், பஞ்ச தத்வாத்மகம் கிருஷ்ணம், பக்த ரூபம் ஸ்வரூபகம், பக்தாவதாரம் பக்தாக்கியம் பக்த சக்தி, பஞ்ச தத்துவம்னா அஞ்சு தத்துவங்கள், பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம், கிருஷ்ணாவுடைய அஞ்சு சக்தி, கிருஷ்ணாவுடைய அஞ்சு தத்துவங்கள், பக்தா பஞ்ச தத்வாத்மகம் கிருஷ்ணம், பக்த ரூபம் பக்தருடைய ரூபத்தை ஏற்றினார் சைதன்ய மகாபிரபு, பக்த அவதாரம் பக்தாவதாரம் வந்து நித்யானந்த பிரபு, பக்த ஸ்வரூபம் அத்வைதாச்சாரியர், பக்த சக்தி கிருஷ்ணாவுடைய சக்தி வந்து ஸ்ரீமதி ராதராணி, பக்தரே வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் நாரத முனி. இப்படி ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து சைதன்ய மகாபிரபு லீலையில், சைதன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்காக வந்தார். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம புதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாமனே குருத்து சேவம். நமோ மகாவதன்யாய், ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த அவதார் சைதன்ய மகாபிரபு. எதுக்காக வந்தாரு? கிருஷ்ணருடைய பிரேமம், கிருஷ்ணாவுடைய அன்பு எல்லாரும் கொடுக்கறதுக்காக. அது வெறுமனே கொடுக்க மட்டும் செய்யலை சைதன்ய மகாபிரபு, அவரே பக்தராக வந்து எப்படி கிருஷ்ணா மேலே அன்பு செய்யணும், கிருஷ்ணா மேலே எப்படி அன்பு செய்யறது, கிருஷ்ணாவை எப்படி சரணடைகிறது, கிருஷ்ணாவுக்கு எப்படி பக்தி தொண்டு செய்யறது, பக்தி தொண்டுடைய விஷயங்கள் முக்கியத்துவம் என்னது, அதை எப்படி பின்பற்றுறது, எல்லாமே சைதன்ய மகாபிரபு போதிக்கிறார். இப்போ சைதன்ய மகாபிரபு பக்தராயிட்டு கலியுகத்தில் தோன்றும் போது அவருடைய சேவைக்காக, சைதன்ய மகாபிரபுடைய சேவையில் பங்கெடுக்கிறதுக்காக மற்ற பக்தர்களும் வராங்க. அப்படிதான் ஸ்ரீவாஸ் தாக்கூர். சில பக்தர்கள் வந்து சைதன்ய மகாபிரபு முன்னாடியே தோண்டிட்டாங்க, அத்வைதாச்சாரியர், ஹரிதாஸ் தாக்கூர், ஸ்ரீவாஸ் தாக்கூர் இவங்கெல்லாம் சைதன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றதுக்கு முன்னாடியே தோண்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற ஒரு சில பக்தர்கள் சைதன்ய மகாபிரபு தோன்றதுக்கு அப்புறம் தோன்றினாங்க, கதாதர பண்டிட், ரூப கோஸ்வாமி, இந்த மாதிரி மற்ற கோஸ்வாமிகள் இவங்கெல்லாம் வந்து சைதன்ய மகாபிரபு தோன்றதுக்கு அப்புறம் வந்தாங்க. பட் இவங்கெல்லாம் வந்து அத்வைதாச்சாரியர் ஸ்ரீவாஸ் தாக்கூர்லாம் முன்னாடி சைதன்ய மகாபிரபு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே, இப்போ உதாரணத்துக்கு ஜெகநாத் மிஸ்ரர், சச்சி மாதா அவங்கெல்லாம் முன்னாடியே வந்தாங்க, அப்புறம் சைதன்ய மகாபிரபு வந்தாங்க. இல்லையா? கிருஷ்ணா இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னாடி யசோதா, நந்த மகாராஜ், வசுதேவர், தேவகி, குந்தி தேவி இவங்கெல்லாம் முன்னாடி வந்தாங்க, தான் கிருஷ்ணா வர்றார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சைதன்ய மகாபிரபு வர்றதுக்கு முன்னாடி, வர்றதுக்கு முன்னாடிங்கிறத விட அவர் வர்றதுக்கே காரணமா இருந்தவங்க. சைதன்ய மகாபிரபு இந்த உலகத்துல தோன்றணும், ஏன் சைதன்ய மகாபிரபு இந்த உலகத்துல தோன்றணும்? அத்வைத ஆச்சாரியரும் ஸ்ரீவாஸ் தாக்கூரும் நவதீபத்துல, ஸ்ரீவாஸ் தாக்கூர் தோன்றியது வந்து குமார் கட்டான்னு ஒரு இடம், இப்போ இருக்கு அந்த இடம், குமார் கட்டான்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துலதான் அவர் தோன்றினார். ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவருக்கு 5 சகோதரர்கள் அவரோட சேர்த்து, ஸ்ரீ நளின பண்டி, ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமா, 5 பேர். இந்த 5 பேரும் ரொம்ப தூய்மையான பக்தர்கள். இவங்க வந்து எப்பவுமே பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க, பகவானுக்கு நாம சீக்கிரத்தில் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, சதா சர்வம் கிருஷ்ணநாமத்தை ஓதிண்டே இருப்பாங்க ஸ்ரீவாஸ் தாக்கூரும் அவருடைய சகோதரர்களும். அப்புறம் கிருஷ்ணாவை பூஜை பண்ணுவாங்க, கிருஷ்ணாவுடைய விக்கிரகத்துக்கு பூஜை பண்றது, அலங்காரம் பண்றது, அபிஷேகம் பண்றது, இது பண்ணுவாங்க. அப்புறம் தினம் 3 முறை கங்கையில போய் குளிப்பாங்க, கங்கையில குளிச்சு கங்காதேவியை வழிபடுவாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய டெய்லி ப்ரோக்ராம். தினமும் என்ன பண்ணுவாங்க? பகவான் நாமத்தை உச்சரிப்பாங்க, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவாங்க, கங்கா ஸ்நானம் பண்ணுவாங்க. இதுதான். ஸோ இப்படி அவங்க குமார் கட்டாங்கிற இடத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து நவதீபத்துக்கு வந்துடுறாங்க, நவதீபத்தில் வந்து ஷிஃப்ட் ஆயிடுறாங்க, மாறி வந்துடுறாங்க. அத்வைதாச்சாரி வந்து சாந்திப்பூர்ங்கிற கிராமத்தில் இருக்கார், நவதீபத்துக்கு பக்கத்திலேயே சாந்திப்பூர். இவங்க இவங்கெல்லாம் வந்து அத்வைதாச்சாரி வீட்டில் ஒன்று சேருவாங்க, சில சமயங்கள் அத்வைதாச்சாரி வீட்டில், சில சமயம் வந்து எல்லா பக்தரும் ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டில் ஒன்று சேருவாங்க. நம்ம மாயாப்பூர் யாத்திரை போனோம்னா ஸ்ரீவாஸ் அங்கன்னு ஒரு இடம் இருக்கு, ஸ்ரீவாஸ் அங்கன்னா அவருடைய வீடு, ஸ்ரீவாசுடைய அவர் ஸ்ரீவாஸ் தாக்கூர் வசித்திருந்த அவருடைய இல்லம். ஸ்ரீவாஸ் தாக்கூரர் அத்வைதாச்சாரியர் ரெண்டு பேரும் நவதீபத்தில் பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்காங்க, நாம சங்கீர்த்தனம் பண்றது, பகவான் ஆராதனை பண்றது, ஏகாதசி விரதம் இருக்கிறது, கங்கா ஸ்நானம் பண்ணி பக்தி வந்து பிரச்சாரம் பண்றாரு அத்வைதாச்சாரியர். பாகவத உபன்யாசம், கிருஷ்ணாவுடைய லீலைகள், கிருஷ்ணாவுடைய மகிமையெல்லாம் போதிக்கிறார் அத்வைதாச்சாரியர். இப்போ அத்வைதாச்சாரியரும் ஸ்ரீவாஸ் தாக்கூரும் பார்க்குறாங்க, கலியுகத்தில் ஜனங்களும் ரொம்ப துர்பாக்கியசாலிகளாக இருக்காங்க, அதுவும் குறிப்பாக நவதீபத்தில் வந்து நிறைய படிச்சிருக்காங்க வேதம்லாம், பெரிய பெரிய பண்டிதர்களாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு கிருஷ்ணன் மேலே அன்பு இல்லை, கிருஷ்ண பக்தி இல்லை அவங்களுக்கு, சும்மா வரட்டு தத்துவம் தான், 4 வேதம், 3 வேதம், சதுர்வேதி, திரிவேதி, துவேதி, பயங்கர ஸ்காலர், பெரிய பெரிய பண்டிதர்களாக இருக்காங்க நவதீபத்தில், ஆனால் அவங்களுக்கு அகங்காரம் அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து அவங்க கிருஷ்ணாவை சரணடையில, அது மட்டும் இல்லை அவங்களுக்கு கிருஷ்ணன் மேல அன்பே கிடையாது, அதனால அவங்க அவங்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஜனங்க வந்து புலன்பத்தில் மூழ்கி போயிருக்காங்க, புலன்பத்தில் மூழ்கி போயிருக்காங்க, பௌதிக ஆசைகள், பௌதிக பற்றுதல், யாருக்குமே பகவான் மேல அன்பே கிடையாது, பக்தி தொண்டு மேல விருப்பம் கிடையாது யாருக்கும், கிருஷ்ணாவுக்கு பக்தி தொண்டு செய்யணுங்கிற எண்ணமே இல்லை, ஏறக்குறைய பக்தி தொண்டே பண்றதில்ல யாரும், இந்த மாதிரி கொஞ்சம் பக்தர்கள் தான் பண்றாங்க. அப்போ ஸ்ரீவாஸ் தாக்கூரும் அத்வைதாச்சாரியர் ரெண்டு பேரும் கங்கை நதியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு கிருஷ்ணருடைய சாலக்கிராம் விக்கிரகம் அதை வச்சு பிரார்த்தனை பண்றாங்க, அழறாங்க கிருஷ்ணாட்ட, கிருஷ்ணா இந்த கலியுக ஜனங்க ரொம்ப துர்பாக்கியசாலிகளா இருக்காங்க, பேரளவு படிச்சிருக்காங்க ஆனால் சாஸ்திர அறிவு இல்லை அவங்களுக்கு, சாஸ்திரத்தினுடைய நோக்கம் என்னன்னு தெரியல, சாஸ்திரத்துடைய நோக்கம் வந்து அவர் பகவானை சரணடையணும், ஆனால் வேதம்லாம் படிச்சுட்டு உங்களை அவங்க சரணடைய மாட்டேங்கிறாங்க, உங்க மேல அன்பு செய்ய மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு பக்தி தொண்டு பண்ண மாட்டேங்கிறாங்க, ரொம்ப துர்பாகிய புலன்பமே பிரதானம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, புலன்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு ஆயிட்டாங்க அவங்க, அதனால நீங்க தயவுசெய்து அவதரிக்கணும், நீங்க வந்தாதான் இவங்களை எல்லாம் மாற்ற முடியும், நீங்க வரணும் அப்படின்னு அத்வைதாச்சாரி பிரார்த்தனை பண்றாரு. ஸ்ரீவாஸ் தாக்கூர் இடத்துலயும் அத்வைதாச்சாரி இடத்துலயும் ரெண்டு பேரும் பிரார்த்தனை பண்றாங்க. அப்ப அவங்களுடைய பிரார்த்தனையினாலதான் ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய அன்பு, அவங்களுடைய பக்தி, அதனால சைதன்ய மகாபிரபு வந்தார், சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ண. அப்புறம் ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து ஜெகநாத் மிஸ்ருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர், ஏன்னா எப்போ வந்து குமார் காட்டால இருந்து நவதீபத்துக்கு வந்தாங்களோ அப்போ சச்சி மாதாவும் ஜெகநாத் மிஸ்ரரும் இவங்க ரொம்ப பழக்கமாயிடுறாங்க, ரொம்ப நட்பு, ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க, நெருக்கமாயிடுறாங்க. ஸ்ரீவாசருடைய மனைவி பேருந்து மாலினி தேவி. ஸோ மாலினி தேவி சச்சி மாதாவோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க, ஸ்ரீவாஸ் தாக்கூர் ஜெகநாத் மிஸ்ரோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. சச்சி மாதா வந்து கர்ப்பவதி ஆனவொடனே அவங்கள வந்து கவனமா பாத்துக்கிறாங்க மாலினி தேவி. தென் சைத்தன்ய மகாபிரபு நிமாய் பண்டி, நிமாய் குழந்தை, நிமாய் நிமாய் வந்து இந்த பூமியில வந்தோடனே அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும், அன்னைக்கு வந்து சந்திர கிரகணம், ஊரே வந்து கங்கையில போய் ஸ்நானம் பண்றான் எல்லாரும் சொல்லி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹரி 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 அப்படி சொல்லி எல்லாம் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், பக்தருடைய மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் எல்லாரும் வந்து பகவான் நாமத்தை சொல்லி குளிச்சுட்டு இருக்காங்க, கங்கையில ஸ்நானம் பண்றாங்க. அந்த டைம்ல எல்லாரும் நாம சொல்லக்கூடிய நேரத்துல சைதன்யமா அப்படி தோன்றினார் இமா. அப்போ வந்து சச்சி மாதாவை வந்து கூட இருந்து அவங்களை கவனிச்சுக்கிட்டாங்க மாலினி தேவி. சச்சி அந்த குழந்தையை கவனிச்சுக்கிறது, சச்சி மாதா உதவி செய்யறது, இப்படி அவங்க ரெண்டு பேரும் சைத்தன்ய மகாபிரபுக்கு சித்தப்பாவும் சித்தி மாதிரி. அப்பா நமக்கு அப்பா இருந்தா சித்தப்பா இருப்பாங்க இல்லையா, அம்மா இருந்தா சித்தி இருக்கா, அந்த மாதிரி அடுத்து ஒரு அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேரும் சித்தப்பா சித்தி அவ்வளவு நெருக்கம், அவங்க மேல அவ்வளவு பிரியம் நிமாயிப்பாங்க சைத்தன்ய மகாபிரபு. இப்படி அவங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு கைங்கரியத்துல ஈடுபடுறாங்க. குழந்தை சைத்தன்யோட குழந்தையிலிருந்து அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. சச்சி மாதா குழந்தையிலிருந்து சைத்தன்ய மகாபிரபு வளர்க்கச்ச வந்து இவங்களும் கூட உதவி பண்றாங்க. அப்ப வந்து நவதீபத்துல நிறைய கற்றறிந்த பிராமணர்களா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இவங்க மேல ரொம்ப பொறாமை, வைஷ்ணவர்கள் மேல, பிராமணர்கள் அப்புறம் முகலாயர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இவங்க இவர் மேல பொறாமை. இவர் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சத்தம் போட்டு சொல்லுவார் வீட்டுல உட்காந்துட்டு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே 24 மணி நேரம் எப்பவுமே சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால இந்த பிராமணர்கள்லாம் ரொம்ப கோபம் வந்துரு. ஒரு நாள் வீட்டுக்கு வந்து ஸ்ரீவாஸ்தவர் வீட்டுக்கு வந்து மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வராங்க. மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு வீட்டுல வீசுறாங்க, தூக்கி போடுறாங்க. உனக்கு என்ன பசியா பட்னியா, ஏன் இப்படி கத்திக்கிட்டே கிடக்க, எங்களுக்கு ஒரே கூச்சல் குழப்பம், எங்களுக்கு ஒரே தலைவலியா இருக்கு, சாப்பிடல, ஏதாவது வேணா கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதானே. அவர் நினைச்சு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கத்திட்டு இருக்க முட்டாள்கள். இந்த மாதிரி நீ கத்தி கூச்சல் போட்டிருந்தீங்கன்னா உன்னை வந்து நாங்க உன் வீட்டு இருக்குல்ல, உன் வீட்டை அப்படியே பேத்தெடுத்து கூட கங்கையில தூக்கி வீசிடுவோம் அப்படி டிஸ்டர்பன். அவ்வளவு குரோதம் காமிக்கிறாங்க அவர் மேல கோபம். ஸ்ரீவாஸ்தாக்கூர் அவர்தான் தெரியுமே இவங்களுக்கெல்லாம் வந்து கிருஷ்ணா மேல அன்பு இல்ல, கிருஷ்ணா மேல உங்களுக்கு கிருஷ்ணா மேல உங்களுக்கு அன்பு இல்ல, கிருஷ்ணா வந்து குரோதம் தான் இருக்கு கிருஷ்ணா மேல உங்களுக்கு. அதனால அவர் அமைதியா வைஷ்ணவர் இல்லையா, அவர் இவங்க என்ன சொன்னாலும் ஒன்னும் பொறுமையா கேட்டுருவார். இந்த மாதிரி அவங்க வந்து சத்தம் போடுவாங்க, ஸ்ரீவாஸ்தாக்கூர் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணு தொந்தரவு பண்ணுவாங்க. ஸ்ரீவாஸ்தாக்கூர வந்து கிருஷ்ணா மேல அவ்வளவு அன்பு, இங்க சொன்னோம் இல்லையா தூய்மையான அன்பு வெளிப்படுத்துறாங்க ஸ்ரீவாஸ்தாக்கூர அவருடைய சகாக்கள்லாம். அவங்க சில சமயம் ஜபம் பண்ணும்போது ஸ்ரீவாஸ்தாக்கூர கண்கள் இருந்து கண்ணீர் வரும் கிருஷ்ணா மேல அவ்வளவு அன்புனால. அவர் உடல் எல்லாம் மயிர் அப்படியே குத்தி நிற்கும், உடம்பெல்லாம் நடுங்கும், நாக்கெல்லாம் தழுதழுக்கும், சில சமயம் மயங்கி விழுந்துருவார், சில சமயம் சிரிப்பார், சில சமயம் இதெல்லாம் நம்மளால கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. இது பக்தியில மிக உன்னதமான நிலை, நம்ம பக்தியில ஆரம்ப நிலையில இருக்கும். அதனால இந்த விஷயங்களை வந்து நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது, இது எப்படி இப்படி எல்லாம் ஆகுமா, ஜெபம் பண்ணா கிருஷ்ணாவுடைய நாமத்தினா இப்படி ஆகுமா அப்படிங்கறது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம் நம்மளால புரிஞ்சுக்கிறது தான். நம்ம பக்தியில பக்குவ நிலை அடையும் போது தான் இதை பத்தி புரிஞ்சுக்க முடியும். ஸ்ரீவாஸ்தாக்கூர் அந்த மாதிரி ஒரு உன்னதமான பக்தர், மிக தூய்மையானவர். ஆனா இவங்க எல்லாம் வந்து அவர் மேல ஒரு பொறாம், அவரை தூஷணம் பண்றாங்க, ஏளனம் பண்றாங்க. பட் என்ன சொன்னாலும் இவங்க அதை பொருட்படுத்தாம இவங்க பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அத்வைதாச்சாரிய வீட்டுல பாகவதம் பண்ணுவாங்க, பாகவதம் படிப்பாங்க, பாகவதம் கதைகள் கிருஷ்ணாவுடைய கதைகள் பேசுவாங்க, நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க, எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ நிமாய் பண்டிட் என்ன பண்ணுவாரு, சைத்தன்ய மகாபிரபு நிமாய் அவர் பெரிய ஸ்காலர், பெரிய பண்டிதர், நிமாய் பண்டிட் பேர். அவர் நவதீபத்துல வந்து சின்ன பையன், இளம் வாலிபன், ஆனா அவர் யாருமே தர்க்கத்துல ஜெயிக்கவே முடியாது. அவர் சமஸ்கிருத இலக்கணம் ஆகட்டும், சமஸ்கிருத மொழி எல்லாத்திலுமே அவர் வேதங்கள் எல்லாம் ஒரு எக்ஸ்பர்ட், தேர்ச்சி பெற்றவர். இப்ப சைத்தன்ய மகாபிரபு வந்து சங்கீர்த்தன வழியிலே ஆரம்பிக்கல. அப்போ ஆரம்பத்துல வந்து நிமாய் பண்டிதர் ஒரு பெரிய பிராமணனா வந்து நவதீபத்துல ஓன வர்றார். அப்ப என்ன பண்ணுவாரு, இவங்களாம் சீண்டுவார் வைஷ்ணவர் வேணுனே, அவங்களுடைய அவங்களுக்கு கோபம் வரவழைக்கணும்னு. அப்ப ஸ்ரீவாஸ்தாக்கூர வந்து சீண்டி பாப்பார், நீங்க கிருஷ்ணனை வழிபடுறீங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சது, நீங்க கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கீங்க அப்படின்லாம் வந்து பேசுவார். அப்போ ஸ்ரீவாஸ்தாக்கூர சொல்லுவார், நிமாய் நீ வேதம் தான் படிச்சிருக்க, ஆனா உனக்கு கிருஷ்ணாவுடைய மகிமை தெரியாது, ஒரு நாள் நீ தெரிஞ்சுக்குவே, ஒரு நாள் உனக்கு புரிய வரும் கிருஷ்ணா யாருடைய மகிமை என்ன, அவருடைய பக்தி தோண்டு என்னன்னு நீ புரிஞ்சுக்குவே. சில சில சமயம் சில பக்தர்களை வந்து சைத்தன்யமா ரொம்ப விளையாட்டுக்கு சீண்டி பார்ப்பார். முகுந்த தத்தான்னு ஒரு பக்தர் இருந்தார், அவர் விரட்ட ஓட ஓட விரட்டுவார் சைத்தன்யமா. சைத்தன்யமா வராருனாரு அந்த திருவள்ளியை ஓடிடுவார், என்ன அவர் ஏதாவது கிருஷ்ணாவை பத்தி அவதூறு சொல்லிடுவாரு, அதை நம்ம காது கொடுத்து கேட்கணுமா? இவர் வந்து வேதத்துல எல்லாம் சொல்லியிருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி கிருஷ்ண பக்திக்கு எதிராக தான் பேசிடுவாரு அப்படின்னு இவரை பார்த்தாலே முகுந்த தத்தால ஓட ஆரம்பிச்சிடுவார். சைத்ரவா அவர் பார்த்தா சும்மா அவர் கூட லீலை பண்ற, அவர் சைத்ரோட லீலை பக்தர்கள் எந்த அளவுக்கு கிருஷ்ணா மேல அன்பு வச்சிருக்காங்கன்னு காமிக்கிறது. தென் சைத்ரன் மாபு சொன்னார் ஸ்ரீவாஸ்தா கூட, ஆமா ஆமா ஒரு நாள் பாருங்க நான் யாரும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னார். சோ இப்படி ஸ்ரீவாஸ்தாக்கரும் சைத்ரமாக்கும் அப்படி ஒரு அன்பு. ஆனா இந்த நிமாய் பண்ணிட்டு என்ன பண்ணாலும் அவங்க கோபமே வராது. காரணம் என்னன்னா அவருடைய அந்த அழகு, ஏன்னா பகவான் இல்லையா, அவருடைய முகம் அவருடைய இந்த சுரு நிமாய் பண்ணியுடைய தலைமுடி அப்படி சுருள் சொல்லுவார் கூந்து சைத்ரமாப்பு, கண்கள்லாம் அப்படி தாமரைதல் மாதிரி இருக்கும், ரொம்ப அழகா இருப்பார். அவரை பார்த்தாலே அவர் ஏதாவது வம்பு பண்ணா கூட இவங்களை அவரோட சண்டை போடணும்னு தோணாதான், இயல்பாகவே அவருக்கு மேல அன்பு வரும். அவ்வளவு தேஜஸ் சைத்தன்மா. இப்படி சைத்தன்மா அப்புறம் வந்து நிமாய் பண்டிதா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சங்கீர்த்தன லீலை ஆரம்பிக்கிறார். சங்கீர்த்தன லீலை, சங்கீர்த்தன லீலை ஆரம்பிக்கும் போது கயால போறார். கயால் அவங்க அப்பா ஜெகநாத மிஸ்ரர், ஜெகநாத மிஸ்ரர் மறைஞ்சதுக்கு அப்புறம் சைத்தன்மா அப்புறம் வந்து கயால போய் அப்பாவுக்கு வந்து ஸ்ராதா பண்றதுக்காக போற மாதிரி போய் அங்க ஈஸ்வரபுரியை சந்திக்கிறார். ஈஸ்வரபுரின்னு ஒரு தூய்மையான பக்தர், அவரை சந்திச்சது அவர்கிட்ட தீட்சை வாங்கிட்டார் சைத்தன்மா. அதுக்கப்புறம் தான் சைத்தன் மாப்ரு கிருஷ்ணர் மேல அவ்வளவு அன்பு வெளிப்படுத்துறாரு. சைத்தன் மாப்ரு வந்து கயா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்பவுமே கிருஷ்ண நாமத்தை சொல்லிட்டே இருக்காரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. சில சமயம் சிரிக்கிறாரு, சில சமயம் அழுறாரு ஓடுறாரு, இதெல்லாம் பார்த்தோன்னே எல்லாரும் ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஏன்னா அது நிம்மதி பண்ணிட்டு முன்ன மாதிரி இல்லையே, முன்ன வந்து பக்தர்களை பார்த்தாலே தர்க்கம் பண்ணுவாரு, இப்ப பக்தர்களை பார்த்தா விழுந்து நமஸ்காரம் பண்றாரு. பக்தர்கள் மேல அவ்வளவு பிரியமா இருக்காரு, ஏதோ ஏதோ மாற்றம் இருக்கு இவர்கிட்ட அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. எல்லாம் போய் ஸ்ரீவாஸ்தா குரு சொல்றாங்க, இப்ப வந்து நிமாய் பண்ணிட்டு மாறிட்டாரு, முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப அப்பவும் பகவான் நாமத்தை சொல்லிட்டே இருக்காரு. நிமாய் பண்ணிட்டு ஒரு நாள் ஸ்ரீவாஸ்தா குரு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து அவர் நமஸ்காரம் பண்றாரு, வந்து பிரார்த்தனை பண்றாரு, நான் வந்து எவ்வளவு குற்றங்கள்லாம் பண்ணிருக்கலாம், நான் உங்களை எல்லாம் கேள்வி பண்ணிருப்பேன், ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, எனக்கு வந்து ஈஸ்வரபுரி அவர்கிட்ட சந்திச்சு இந்த நாமம் வந்து சொல்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது வைஷ்ணவர்னா எப்படி இப்படி இருப்பாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எவ்வளவு உன்னதமான நிலையில இருக்காங்க அப்படின்னு சைத்தன்மா அப்புறம் வந்து கிருஷ்ணனுடைய அன்பு வெளிப்படுத்துறாரு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா பக்தர்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நிம்மாய் பண்ணிட்டு அவ்வளவு பெரிய ஒரு ஸ்காலர் ஒரு பண்டிதர் அவர் மட்டும் கிருஷ்ண பக்தரானா எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஆர்வம் எல்லாருக்கும். ஆனா அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கிருஷ்ண பக்தியே எடுத்துக்காம இருந்தார். அவங்க எல்லாம் வருத்தம், இவர் இவ்வளவு படிச்சிருக்காரு, நல்லா புத்திசாலியா இருக்காரு, நல்லா சமஸ்கிருத இலக்கணம்லாம் தெரியுது, சமஸ்கிருதம் நல்லா எக்ஸ்பர்ட், அவரு ஸ்லோகம்லாம் எல்லாம் சாஸ்திரம்லாம் படிச்சிருக்காரு, இவர் மட்டும் கிருஷ்ண பக்தரா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லா பக்தர்களும் ஆதங்கப்பட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுடைய விருப்பம்லாம் சைத்தன்மாவை பூர்த்தி பண்ணிட்டாரு. கிருஷ்ணா அவர் பக்தர் ஆனவொடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷம், எல்லா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சைத்தன்மாவை சந்திக்கிறதுக்காக வராங்க. தென் ஸ்ரீவாஸ்தாக்கர் வீட்டுல நாம சங்கீர்த்தன ஆரம்பிக்கும். தினம் 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 ஸ்ரீவாஸ்தாக்கர் வீட்டுல எல்லா பக்தர்களும் ஒன்று சேர்ந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு. அப்போ நிறைய நிறைய அற்புதமான லீலைகள், ஒவ்வொரு நாளும் விதவிதமான லீலைகள் நடக்கும். சைத்தன்மாப்பு ரொம்ப சந்தோஷமா எல்லா பக்தர்களும் கவலைகள்லாம் மறந்து, அவங்களுக்கு ஏது கவலையும் கிடையாது, சைத்தன்மாப்பு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன கவலை இருக்க முடியும், கிருஷ்ணாவே அங்க சைத்தன்மாப்புவா இருக்காரு, மற்றதுக்கு எல்லாம் பகவானுடைய நாமத்தை வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன குறை, ஒரு கவலையும் குறையில்லை. தினமும் அவங்க வந்து கோலோ விருந்தாவனம், கோலோ விருந்தாவனத்துல இருந்தா எப்படி இருக்கும், ஏன்னா மாயாப்பூர் வந்து தாமம், கோலோ விருந்தாவனம் நவதீப் தாம், கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கும் நவதீபத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. தினம் தினம் பக்தர்கள்லாம் அப்படி சைத்தன் அதுவும் சைத்தன்மா கீர்த்தனை பாடி நடனமானா கேட்கவா வேணும், வா எல்லா பக்தர்களும் ரொம்ப ஆனந்தம் அடைகிறாங்க. அதுவும் சைதன்மா பிரபு நித்யான் பிரபு சேர்ந்துட்டாரு, நித்யான் பிரபு டான்ஸ் ஆடுனா அவ்வளவுதான், அப்படி எல்லா பக்தர்களும் உச்ச ரொம்ப ஆனந்தம் ஆனந்தத்திலுடைய மிக உன்னதமான நிலையை அடைச்சிடுவாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நித்யான் பிரபு டான்ஸ் பாக்குறது, அவர் நடனம் ஆடும்போது சைதன்மா பிரபு நடனம் ஆடும்போது அத்வைதாச்சாரியில ரொம்ப துள்ளி குதிப்பாங்க, அவங்க தலையில காலே முட்டாதான், துள்ளி துள்ளி குதிச்சு கீர்த்தனம் பாடி ஆடுறாங்க சைதன்மா பிரபு சகாக்களும் தினமும். அப்போ ஒரு நாள் சைத்தன்யமா அப்படி ஓரொரு லீலையும் ஸ்ரீவாஸ்தா குரு வீட்டில் நடக்கக்கூடிய ஓரொரு லீலைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு சைத்தன்யமா போதிப்பார். ஒரு பக்தர் வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி இருக்கணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணும் எப்படி இருக்கணும், பக்தரோட பழகும் போது எப்படி இருக்கணும், பக்தருடைய மகிமை என்ன, இது எல்லாத்தையும் ஓரொரு நாளும் ஸ்ரீவாஸ்தவர் அவர்கள் நடந்த எண்ணற்ற லீலைகள், அந்த ஓரொரு லீலைகளையும் வந்து சைதன் மாப்ரு பக்தருடைய குணங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு உன்னதமான பக்தர் எப்படி இருப்பாரு, ஒரு சமயம் ஸ்ரீவாஸ் தாக்கர் மேல ஒரு பொறாமை கொண்ட ஒரு பிராமணர், சப்பால் கோபால் ஒரு பிராமணர், அவருக்கு வந்து ஸ்ரீவாஸ் தாக்கர் மேல பொறாமை, இவரு நாம சங்கீர்த்தனம் பண்றாரு, இவருக்கு அவமானத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஒரு நாள் ஸ்ரீவாஸ் தாக்கர் வீட்டுக்கு முன்னாடி காளி பூஜை பண்ற பொருள்லாம் கொண்டு வந்து போட்டுருவார், காளிக்கு பலி கொடுக்குற பொருட்கள், நரபட்சிகள், இந்த மாதிரி எல்லாம் என்னமோ காளி உபாசகர் மாதிரி, காளி உபாசகர் என்ன பண்ணுவாங்க, கொடூரமான வழிபாடு பண்ணுவாங்க, அதுக்குண்டான பொருட்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை கொண்டு தான் வீட்டு முன்னாடி போட்டுருவேன். தென் காலையில ஸ்ரீவாஸ் தாக்கர் எழுந்துச்சு கதவை திறக்கும் போது இந்த பொருட்கள் எல்லாம் இருக்கும், இவர் ஊர் ஜனங்கள்லாம் கூட்டிட்டு வந்துருவார், பாருங்க இவர் வெளியில வைஷ்ணவர் மாதிரி நடிக்கிறார், ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்றாரு, காளி பூஜை பண்ணிட்டு இருக்காரு, காளி வழிபடுறாரு, மாமிச பட்சணங்களை காளிக்கு படைக்கிறாரு, ஆனா வெளியில வந்து தன்னொரு வைஷ்ணவர் மாதிரி காட்டிக்கிறார், இதுதான் அவருடைய உண்மை முகம் அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு தப்பு தப்பான வார்த்தைகளால ஸ்ரீவாஸ் தாக்கூர் ஏளனம் பண்றாரு. ஸ்ரீவாஸ் தாக்கூர், இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இந்த மாதிரி எதுவும் பண்ணல, இல்ல இல்ல பொய் சொல்றான் அப்படின்னு அவரை ரொம்ப அவமானப்படுத்துறாரு. ஸ்ரீவாஸ் தாக்கூரர் அது எடுத்துக்க ஒன்றும் இதை எடுத்துக்கல, சரி ஓகே எனக்கு தெரியும், நான் கிருஷ்ணாவை தான் சேவை பண்றேன், அது பகவானுக்கு தெரியும், அப்ப நான் என்னுடைய இதை வந்து நான் நியாயப்படுத்த முயற்சி பண்ணணும், அவர் ஒண்ணுமே பேசல அப்படி உள்ள போயிடுறாரு. ஆனா இந்த சப்பால் கோப்பாலுக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்ரீவாஸ் தாக்கூர் அபராதம் பண்ணதுனால அவருக்கு தொழுநோய் வந்து குஷ்டம் வந்துருச்சு, குஷ்டம் வந்து மூக்கெல்லாம் அழுகி பயங்கரமான வேதனை பட்டுருந்தோம். அப்பதான் எல்லாரும் புரிஞ்சுது, ஓ இவன் வந்து உண்மையில ஸ்ரீவாஸ் தாக்கூர் தூய்மையான பக்தர் தான், இவன் அபராதம் பண்ணான், வைஷ்ணவ அபராதம் பண்ண என்ன ஆயிடுச்சு, இவனுக்கு தொழுநோய் வந்து உடம்பெல்லாம் குஷ்டம் பிடிச்சிருச்சு, அவன் வந்து கதறி அழறான், இந்த குஷ்ட வியாதி வந்து சைத்தன்மாவோட போய் என்ன குணப்படுத்துங்க, சைத்தன்மா சொல்ற உனக்கு மன்னிப்பே கிடையாது, நீ ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு அபராதம் பண்ணால நான் உன மன்னிக்கவே மாட்டேன், ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய காலில் விழுந்து அழற, என்னை எப்படியாவது குணப்படுத்துங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூர் ரொம்ப கருணை, வைஷ்ணவர் ரொம்ப கருணை வாய்ந்தவர், நீ ஒன்றும் கவலைப்படாத, சைத்தன்மா அப்புறம் உனக்கு கருணை கொடுப்பாரு, அது வரைக்கும் பொறுமையாரு அப்படின்னு சொல்லி அவர் சமாதானப்படுத்துறாரு. ஸோ எப்படி ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டில் இந்த ஒரு லீலை, இது மூலமா சைதன்ய மகாப்பிரபு ரொம்ப கவனமா இருக்க சொல்றாரு, பக்தி தொண்டு பண்ணும்போது ஒருபோது நம்ம வந்து வைஷ்ணவருக்கு அபராதம் பண்ணிடக்கூடாது, வைஷ்ணவருக்கு ஏதாவது ஒரு சிறிய குற்றம் அழிச்சிட்டா கூட, தெரியாம குற்றம் அழித்தா கூட அது நம்ம அந்த குற்றத்தோடைய இதே நாயிடும்னா நமக்கு பக்தியில முன்னேற்றமே வராது, பக்தியில முன்னேற்றம் வராது, அரே கிருஷ்ண மந்திரத்துல சுவை வராது, அரே கிருஷ்ண மந்திரம் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கவனம் வராது, நம்மளால தொடர்ந்து பக்தி தொண்டு பண்ணவே முடியாது, எவ்வளவு முயற்சி பண்ணாலும், அதுதான் ரொம்ப தப்பு, அதெல்லாம் வைஷ்ணவராதம் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரிதான் இன்னொரு பக்தர் பண்ணார், வைஷ்ணவ அபராதம் பண்ணார், ஸ்ரீவாஸ் தாக்கூர். ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து தேவானந்த் பண்டிட்னு ஒரு பக்தர் இருந்தார், தேவானந்த் பண்டிட் வந்து ரொம்ப அழகா பாகவதம் சொல்லுவார், ஆனா அவருக்கு கிருஷ்ணர் மேல தூய்மையான அன்பு கிடையாது, ஏதோ பாகவதம் உபன்யாசம் பண்ணுவார், அவ்வளவுதான், அவர் ஒரு உபன்யாசகர். அப்ப அவர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி பாகவதம் சொல்லிட்டு இருந்தாரு, நிறைய பக்தர் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க, அப்ப ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து அந்த உபன்யாசம் உட்கார்ந்து இருந்தாரு, அவரது கிருஷ்ணாவுடைய கதைகளை கேட்கும்போது தன்னை மறந்து போய் அவர் கிருஷ்ணா 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 சொல்லி அந்த கிளாஸ்ல வந்து மயங்கிடுவார், அப்படியே இந்த மாதிரி நிலை அடைஞ்சிடுவார், கிருஷ்ணாவோட நினைவு உடனே கிருஷ்ணாவோட நினைவு வந்துடுது, பாருங்க அவர் கிருஷ்ணாவை பத்தி கேட்ட மாதிரி கிருஷ்ணாவோட நினைவு வந்துருச்சு, அவர் நமக்கு எவ்வளவு தூரம் கேட்டாலும் நினைவு வர மாட்டேங்குது, காரணம் என்னன்னா நம்ம மனது கலங்கமாரு, நம்ம தூய பக்தர் கிடையாது, நம்ம அசுத்தமானவங்க, அதனாலதான் நம்மள ரோபார் தூய்மைப்படுத்துறாரு, தினமும் நீங்க அரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க, நான்கு வித பேரை கடைபிடிங்க, ரோபார் சொல்ற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம தூய்மடைவோம். அதே மாதிரி இந்த மாதிரி பக்தர்களை பத்தி கேட்கும்போது, ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய மகிமைகள், ஆச்சாரியர்களை பெருமைகள் இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹதய கொஞ்சமா சுத்தமாகும். இப்போ அவங்களுடைய கருணை இருந்தால் தான் நமக்கு கிருஷ்ணர் மேல அன்பு ஏற்படும். இப்போ நம்ம கிருஷ்ணர் மேல இயல்பான அன்பு கிடையாது, நம்ம ரொம்ப வலுக்கட்டாயமா கிருஷ்ணர் மேல அன்பு ஏற்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், பக்தி தொண்டு பண்ணி பண்ணி நம்ம கிருஷ்ணன் மேல அன்பு வளர்றதுக்கு முயற்சி பண்றோம், இதை முயற்சி பண்றதுனால கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு, படிப்படியா நமக்கு கருணை கொடுப்பாரு, கிருஷ்ணாவுடைய கருணை கிடைக்கும், ஏன்னா முயற்சி பண்றோம் இல்லையா, முயற்சி பண்ண ஒருத்தர் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாலே சைதன்ய மகாப்பிரபு ரொம்ப திருப்தி அடைஞ்சிருவாரு மேல, யாராவது ஒருத்தர் அரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே சைத்தன்மாபுடைய கருணை அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். அதனால வைஷ்ணவர் அபராதம் வந்து நம்ம பண்ணிடவே கூடாது. இந்த தேவானந்த் பண்டிதர் என்ன பண்ணாரு, உபன்யாசம் பேசிட்டு இருக்கே அவர் ஸ்ரீவாஸ்தவர் மயங்கி விழுந்தாங்க. அவர் பார்த்துட்டு இருந்தாரு, அவருடைய சீடர்கள் இருந்தாங்களே அப்படியே அவர் குண்டு கட்டா தூக்கி போய் ரோட்ல போட்டுருவோம், வெளியில போட்டுருவாங்க. இவர் ஒண்ணுமே சொல்ல பார்த்துட்டு பேசாம இருந்தார். அதுவும் குற்றம் தான் இல்லையா? ஒரு பக்தரை வந்து எல்லாம் தன்னுடைய சீடர்கள்லாம் சேர்ந்து தூக்கி வெளியில போடுறாங்க, ரோட்ல போடுறாங்க. அப்ப என்ன சொல்லணும், இவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அவர் வந்து மிக உன்னதமான பக்தர், அவருக்கு குற்றம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இவருக்கு அது அந்த நிலை கூட கிடையாது, அது கூட அவருக்கு தெரியல. அதனால அவருக்கு மனதளவுல குற்றம் பண்ணிட்டார் பாருங்க. மனதளவுல குற்றம் பண்ணா கூட அபராதம் ஆயிடுச்சு. சைத்தன் மகாபிரபுக்கு பயங்கரமான கோபம் தேவானந்த் பண்டிதர் மேல. எல்லாருக்கும் கிருஷ்ணர் மேல அன்பு கொடுத்தாரு, தேவானந்த் பண்டிதர் கொடுக்கவே இல்லை சைத்தன் மகாபிரபு. ஒரு நாள் சைத்தன் மகாபிரபு வந்து தேவானந்த் பண்டிதர் வந்து புளியாங்கிற கிராமத்துல இருந்தார். புளியா அந்த புளியா கிராமத்து வழியா சைத்தன் மகாபிரபு வரும்போது பயங்கரமா சத்தம் போடுறார் தேவானந்த் பண்டிதர், நீ என்ன பெரிய பண்டிதன் நினைப்பா உனக்கு, நீ என்ன பெரிய பாகவதரா, நீ உனக்கு என்ன பாகவதம் தெரியும், ஒரு பக்தர் பாகவதற்கு சேவை பண்ணாம நீ எப்படி புத்தக பாகவதத்தை புரிஞ்சுக்க முடியும், உனக்கு பாகவதம் பேசுறது தகுதியே கிடையாது அப்படின்னு சைத்தன் மகாபிரபு பயங்கரமா அவரை கண்டிக்கிறார். நீ வந்து ஸ்ரீவாஸ்தவர் மிகப்பெரிய குற்றம் நினைச்சதுனால உனக்கு பாகவதத்துல ஒரு வரி உன்னால புரிஞ்சு ஒரு ஆர்த்தி உன்னால புரிஞ்சுக்க முடியாது. பாகவதத்துல முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் முதல் அத்தியாயம் நடுவுல உள்ளது கடைசியில எந்த இடத்த புரட்டினாலும் கிருஷ்ணர் மேல அன்புதான், ஆனா நீ என்ன பாகவதம் பேசினாலும் உனக்கு கிருஷ்ணர் மேல அன்பு ஏற்படாது, உனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா நீ வைஷ்ணவ அபராதம் பண்ணிட்ட நீ அப்படின்னு சைத்தன் மகாபிரபு அவர் திட்டார், கண்டிக்கிறார். நமக்குலாம் நம்மளை வான் பண்ற சைத்தன் மகாபிரபு, நம்ம என்னதான் பக்தி தொண்டு முயற்சி பண்ணாலும் முன்னேற்றம் வரலன்னு நடத்தோம்னா நம்ம அபராதம் பண்றோம், அபராதங்களும் பண்ணவே கூடாது. அபராதம் அதுவும் வைஷ்ணவ அபராதம் வந்து மதயானை அபராதம் சைத்தன் மகாபிரபு சொல்ற. மதயானை வந்து இதுக்குள்ள தோட்டத்துல போச்சுன்னா என்ன ஆகும், தோட்டமே நாசாயிடும், அவ்வளவுதான். என்ன போட்டிருந்தாலும் வயல்ல வினப்படும். அந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த பக்தி எல்லாம் வந்து வைஷ்ணவரை பண்ண அப்படியெல்லாம் வினப்படும். கிருஷ்ணாவே ஒன்றும் செய்ய முடியாதுன்றவர், என்னால ஒன்றும் உனக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாது. சைத்தன் மகாபிரபு சொன்னார், என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது. அம்பரீஷ் மகாராஜா வந்து குற்றம் நினைச்சதுனால துர்வாச முனிவர் வந்து கிருஷ்ணாட்ட ஓடி வந்தார். கிருஷ்ணா சொன்னாரு, என்னால ஒண்ணு ஒண்ணு பண்ண முடியாது, எனக்கு என்னால உனக்கு உதவ முடியாது, நீ அம்பரீஷ்ட்டு தான் போகணும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் வைஷ்ணவர்கள் வந்து மிக உன்னதமானவங்க. அவங்க அதை குற்றமாக எடுத்துக்கிறது இல்ல. ஸ்ரீவாஸ்தவர் வந்து அதை குற்றமாக எடுத்துக்கல, ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. ஆனா கிருஷ்ணா பொறுத்துக்க மாட்டேன், கிருஷ்ணா வந்து ஒரு நாள் டாலரேட் பண்ண பொறுத்துக்க மாட்டார் பக்தர்கள் குற்றம் அழிச்சா. சோ எப்படி ஸ்ரீவாஸ் தாக்கூரர் வந்து அந்த தேவானந்த் பண்டிதர் குற்றம் எழுச்சாரு, அதனால அவரும் சைத்தன் மகாபிரபு கருணை கிடைக்கல. பின்னாடி வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூரருக்கு குற்றம் எழுச்ச சப்பால கோபாலாக்கு வந்து சைத்தன் மகாபிரபு கருணை கொடுத்தாரு. அதே போலதான் தேவானந்த் பண்டிதரும், அவர் தேவானந்த் பண்டிதர் வக்ரேஸ்வர் பண்டிதர் ஒரு வைஷ்ணவர் சேவை பண்ண, அதன் மூலமா தான் சைத்தன்யோட கருணை அவருக்கு கிடைச்சது, இல்லாட்டி அவருக்கும் கருணை கிடைச்சிருக்க. எப்படி தினமும் ஸ்ரீவாஸ் தாக்கூரோட வீட்டுல இந்த மாதிரி நிறைய லீலைகள் நடக்கும். ஒரு தடவை ஸ்ரீவாஸ்தவர் வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு, அவருடைய அண்ணன் பொண்ணு, அவருடைய அண்ணன் வந்து ஸ்ரீநளினா பண்டிட், ஸ்ரீநளினா பண்டிட்டுடைய பொண்ணு நாராயணின்னு ஒரு சின்ன பொண்ணு வந்து, நாராயணி ஒரு 5-6 வயசு தான் அந்த பொண்ணுக்கு. அந்த நாராயணி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சைத்தன் மகாபிரபு கைங்கறி பண்ணுவோம், தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க, சைத்தன் மகாபிரபு பிரசாதம் சாப்பிட்டு மகாபிரசாதம் அவங்களுக்கு கிடைக்கும், நாராயணி வந்து சாப்பிடுவாங்க. அப்போ ஒரு நாள் சைத்தன் மகாபிரபு நாராயணியை கூப்பிட்டார், நாராயணி நீ கிருஷ்ணாவுடைய நாமத்தை சொல்லு அப்படின்னு சொன்னார். சைத்தன் மகாபிரபு கூட்டு கிருஷ்ண நாமத்தை சொன்ன உடனே இந்த நாராயணி வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி தரையில உருண்டு பிளாடுறாங்க. கிருஷ்ண மேல அன்பு சைத்தன்யாவுடைய கருணையினால அந்த பொண்ணுக்கு அன்பு கிடைக்கும். பின்னாடி அந்த பொண்ணுதான் வந்து பிருந்தாவன் தாஸ் தாக்கூர்னு ஒரு நல்ல மிகப்பெரிய பக்தரை உருவாக்குனாங்க. அந்த அம்மா அவங்களுடைய அம்மா பிருந்தாவன் தாஸ் தாக்கூருடைய அம்மா நாராயணி, சைத்தன்ய பாவத்துடைய ஆசிரியர் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர். சோ இப்படி ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவருடைய வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் சைத்தன்யாவுடைய அன்பு கருணை கிடைக்கும். சைத்தன் மகாபிரபு எல்லாம் அவங்களுடைய எல்லா, ஏன் நாராயணி பத்தி சொல்ல என்ன இருக்கு, ஒரு டெய்லர் ஒரு துணி தைக்கிறவன் செலவு பண்றவன் யார் அவங்க வீட்டுக்கு வந்தாலும் இந்த நாமசேகரி நடக்கும்போது ஸ்ரீவாஸ்தவருடைய வீட்டுக்கு வந்தா சைத்தன் மகாபிரபு பார்த்தா அவங்களுக்கு கிருஷ்ணன் மேல அன்பு ஏற்பட்டு அவங்களும் வந்து சைத்தன் மகாபிரபு சொல்லுவா நீ ஹரிநாமத்தை சொல்லு அப்படின்னா அவன் வந்து ஹரி ஹரி ஹரின்னு துள்ளி குதிச்சு தரையில உருண்டு பரலும். அவரு தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாது அவனால. இப்படி ஸ்ரீவாஸ்தவரா வீட்டுக்கு வரக்கூடிய சலவ தொழிலாளி ஆகட்டும் இல்ல டெய்லர் ஆகட்டும் யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சைத்தன் மகாபிரபு கிருஷ்ணா மேல கிருஷ்ணாவுடைய அன்பு கொடுப்பாரு, ஏன்னா ஸ்ரீவாஸ்தவர் மேல அவ்வளவு பிரியவர். ஸ்ரீவாஸ்தவருடைய சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சைத்தன்யாவுடைய கருணை அவங்களுக்கு கொடுத்துருவாரு, கிருஷ்ண பிரேமம். ஸ்ரீவாஸ்தவர வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருந்தா, அவ பேர் வந்து துக்கி, துக்கின்னு பேர். ஒரு நாள் சைத்தன் மகாபிரபு கூட்டி கேட்டார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார், என் பேர் துக்கி, இன்னில இருந்து உன் பேர் துக்கி இல்ல உன் பேர் சுக்கி அப்படின்னு. ஏன் உன் பேர் துக்கி, ஏன் உனக்கு ஏன் துக்கி உனக்கு துக்கமே இருக்கக்கூடாது, ஏன்னா நீ ஸ்ரீவாச தாகூர் வீட்டில் இருக்க. இங்க கிருஷ்ணாவுடைய நாமம் ஒரு வைஷ்ணவர், இங்க அவனுக்கு துக்கமே இல்லை, இங்க சந்தோஷம் தான். சுக்கிய வந்து துக்கியா துக்கிய சுக்கியா மாத்திட்டார் சைத்திரமாபு. அவங்களுக்கு சைத்திரமாபுத்தனுடைய கருணை கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு நாளும் சைத்திரமாபுரம் வந்து அவர் கருணை கொடுத்துட்டே அவரு. சில நேரங்களில் பக்தர் வந்து நாமசிங்கத்தில் பண்ணிட்டு இருப்பாங்க, நேரம் போறதே தெரியாது. சைத்திரமாபுரம் கீர்த்தனை ஆரம்பிச்சாருன்னா கதவுல அடிச்சிருவாங்க, ஏன்னா இந்த பொறாமைக்காரங்களா பார்க்கக்கூடாது. நம்ம சொல்றோம் இல்லையா, ஒன்பதாவது குற்றம், நம்பிக்கை இல்லாத நம்மளிடம் திரும்ப திரும்ப பகவான் நாமங்களை மகிமைகளை எடுத்துரைப்பது குற்றம். இப்போ நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணும்போது தெரியும் இவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ நம்பிக்கை இருந்தால் ஒரு தடவை ரெண்டு தடவை சொன்னா சரி நாங்கள் செய்யறோம்பாங்க, இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்பிக்கை இல்லாதவங்கிட்ட போய் திரும்ப திரும்ப நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்கன்னா அவன் மந்திரத்துக்கு குற்றம் நினைப்பான், பகவான் மேலே குற்றம் சொல்லுவான். அதனால நம்பிக்கை இல்லாத நபர்களிடம் புனித நாமத்தின் மகிமைகளை திரும்ப திரும்ப எடுத்துரைப்பது குற்றமா. அதனால பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்பிக்கை இல்லாதவங்க நாத்திகர்கள் அயோக்கியர்கள் அவங்கெல்லாம் சைத்திரமா அப்படி டான்ஸ் பார்க்கவே முடியாது. சைத்திரமா அப்படி நடந்து பார்க்க கதவுல அடைச்சிடுவார், எல்லாம் கதவு ஜன்னலும் அடைச்சிட்டு கீர்த்தன் போடுவாங்க விடிய விடிய. 24 நேரம் சில ரெண்டு நாள் மூணு நாள் கண்டினியூஸா நடக்கும் கீர்த்தனம். ஒரு நாள் கீர்த்தனம் கீர்த்தனம் பண்ணும் எல்லாமே மறந்துடுவாங்க அவங்க. சைத்திரமாபு சைத்திரமாபு தன் சகாக்களோட கீர்த்தனை பாடி ஆடும்போது பக்தர்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, பசி தாகம் எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு நாள் பக்தர்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, சைத்திரமாவட்ட வந்து எங்களுக்கு பசிக்குதே அப்படின்னாங்க. ஓ பசிக்குதா உங்களுக்கு எல்லாம், அப்ப வந்து என்ன பண்ணாரு சைத்திரமா, ஒரு மாங்காய் கொட்டையை எடுத்துட்டு வச்சு, மாங்காய் கொட்டை ஒன்று இருந்தது, அது மாங்காய் கொட்டை இருந்தது, மாங்காய் கொட்டையை வந்து ஸ்ரீவாஸ்தவரை வீட்டுக்கு முன்னாடி போட்டார். இம்மிடியட்டா ஒரு பெரிய மரம் மாமரம் வந்து பெரிய பெரிய பாலம் மாம்பழம் ஒன்று பெருசு பெருசு இவ்வளவு இருக்கு. நம்ம மாம்பழம் சின்னதானு பார்த்துருக்காது, ஒவ்வொரு மாம்பழம் தர்பூசணி சைஸ்ல இருக்கும், அது உள்ள கொட்டையும் இருக்காது வெளியே தோல் இருக்காது, அந்த 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 எசன்ஸ் அந்த ஜூஸ் மட்டும்தான் இருக்கு, அந்த அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, ஸ்கின் இல்லை, அது உள்ள அந்த ஃப்ரூட் அந்த பழம் மட்டும்தான் இருக்கும். ஒரு பழம் சாப்பிட்டாலே அப்படி ஃபுல் ஆயிரும் ஸ்டமக், வயிறு ஃபுல் ஆயிரும். சைத்திரமா எவ்வளவு பழங்களை எடுத்து சாப்பிடுங்க, என்ன கேட்டாலும் இந்த மரம் கொடுக்கும், கல்பவருஷ மரம். ஸோ என்ன எல்லா பக்தரும் சைத்திரமா சந்தோஷப்படுத்தினார், எல்லாம் அன்னைக்கு மாம்பழம் சாப்பிட்டு ஒன்று ரெண்டு மாம்பழம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல் ஆயிடும். நான் கீர்த்தனம் அன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்போ ஒரு நாள் இந்த மாதிரி தினமும் ஒரு நாள் கீர்த்தனை நடந்துட்டு இருக்கும். ஒரு நாள் ஒரு பிரம்மச்சாரி, இந்த பிரம்மச்சாரி வந்து பிராமணர், அவர் வந்து ஸ்ரீவாசா கிட்ட கேட்குறாரு, நீங்கள்லாம் சைத்திரமா கூட டான்ஸ் ஆடி எல்லாம் பார்க்குறீங்க பாடுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க, என்னால் சைத்திரமா டான்ஸ் ஆடுறது பார்க்க முடியல, நான் பார்க்கலாமா? ஐயோ சைத்திரமா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு, பக்தர்கள் மட்டும்தான் உள்ள விடணும், பக்தர் இல்லாதவங்க வரக்கூடாது, இந்த நாம சங்கீர்த்தனை பண்ணும்போது பக்தர் இல்லாதவங்க யாரும் உள்ள அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால நான் உங்களை எப்படி விட முடியும்? சைத்திரமாபுரம் கோச்சிக்குவாரு, ஐயோ அப்படி சொல்லக்கூடாது, நீங்க தயவுசெய்து என்ன இன்னைக்கு விடுங்க, நான் சைத்திரமாபுரம் நடனமாடுறதை பார்க்கணும், நீங்க பக்தர்லாம் சேர்ந்து கீர்த்தனமாடுறதை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை நான் வந்து சைத்திரமாபுரிய கட்டளை மீறி செயல்பட முடியாது, இல்லை இல்லை நீங்க ரொம்ப வைஷ்ணவனா ரொம்ப கருணை வாய்ந்தவன்னு சொல்லுவாங்க, நீங்க இப்படி என்ன வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்பாரு. ஸ்ரீவாஸ்தவர் கொஞ்சம் மனசு இலகிடும், சரி பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் இருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க அந்த அந்த ரூம்ல போய் மறைச்சிக்கோங்க, சைத்திரமாபுரம் கீர்த்தனை பண்ணுவா, நீங்க ஓரமா நின்று பாருங்க. சைத்திரமாபுரு தன் பக்தர்களோட ரொம்ப சந்தோஷமா கீர்த்தனை பண்ணி டான்ஸ் ஆடுவார், நீங்க பாக்கலாத அங்கே போய் ஓரமா மறைச்சிக்கோங்க, யாருக்கும் தெரிய வேண்டாம். சைத்திரமாபுரு வழக்கம் போல வந்து தன் பக்தர்களோட கீர்த்தனை பாடி டான்ஸ் ஆடுற கொஞ்ச நேரம் பொண்ணு சைத்திரமாபுருக்கு வழக்கமா இருக்கிற ஒரு மனோபாவம் வரல, சைத்திரமாபுரு கீர்த்தனை பாடி ஆடும்போது ரொம்ப சந்தோஷமாயிடுவார். அப்படி கண்கள் இருந்த ஒரு கண்ணீர் வர்றது, கங்கை பெருக்கத்து பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி வந்து உடம்பெல்லாம் நனைஞ்சு இப்படி ஆறா ஓடுமா, கண்ணிலிருந்து வரக்கூடிய தண்ணீர், சைத்திரமாபுரிய கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் வந்து ரொம்ப குளிர்ச்சி ஐஸ் மாதிரி இருக்கு, அப்படி வழிஞ்சு கங்கையை வந்து கரைப்படுத்து உடனே எப்படி இருக்கும் அந்த மாதிரி மேலாம் வழிஞ்சு போகுமா அவருடைய கீர்த்தனை பாடும்போது. பவானுடைய நினைவுல எல்லா பக்தர்கள் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடி அப்படியே பயங்கர சந்தோஷமா இருப்பாங்க, உன்னதமான நிலையில இருப்பாங்க. அன்னைக்கு சைத்திரமாவூர் பாதியிலேயே கீர்த்தனை நிப்பாட்டிடுவார், என்ன இன்னைக்கு எனக்கு எப்பவும் போல ஒரு சந்தோஷம் வரமாட்டேங்கிற கீர்த்தனத்துல, இங்க ஏதோ ஒரு தப்பு இருக்கு, இங்க யாரோ ஒரு பக்தர் இல்லாதவங்க இருக்காங்க இந்த கூட்டத்துல, இங்க இல்ல நாங்க தான் இருக்கோம் வேற யாரும் இல்லையே, இல்ல இல்ல யாரும் இருக்காங்க இங்க, அதனாலதான் எனக்கு கீர்த்தனத்துல சந்தோஷம் வரல, எனக்கு எனக்கு வந்து இந்த பிரேம கிருஷ்ண மேல அன்பு ஏற்பட மாட்டேங்குது, இங்க யாரோ பக்தர் இல்லாதவங்க ஒருத்தர் இருக்காங்க, அபராதிகள் இருக்காங்க, யார் இருக்காங்க இங்க என்ன அப்படியே இந்த பிராமணர் வெளியில வருவார் ரூம்ல இருந்து. பாத்தீங்களா, நீ என்ன பெரிய பிராமணன் பிரம்மச்சாரி தவம் இருக்க விரதம் இருக்கிறதுனால உனக்கு கிருஷ்ணன் மேல அன்பு ஏற்பட்டு நினைக்கிறியா, அதெல்லாம் ஒரு தகுதி கிடையாது. நான் வந்து உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன், நான் பிரம்மச்சரிய விரதம் இருக்கேன், நான் தவம் இருக்கேன், அதனால எனக்கு கிருஷ்ணாவுடைய கருணை கிடைச்சிடும் நினைக்காத, ஒருபோதும் கிடைக்காது. எப்ப நீ வந்து எளிமையாக பணிவா இருந்து எல்லா அகங்காரம் நான்கு அகங்காரம் கர்வம் இதெல்லாம் திறந்து பணிவா நீ சேவை பண்றியோ அப்பதான் உனக்கு கிருஷ்ணாவுடைய கருணை கிடைக்கும் அப்படின்னு. அதனால நீ இந்த கீர்த்தனத்தை கலந்துக்கிறது உனக்கு தகுதி கிடையாது, நீ வெளியே போலாம், நீ வெளியே போலாம். ஏன்னா உனக்கு அகங்காரம் நான்கு அகங்காரம், நான் பிராமணன், நான் பிரம்மச்சாரி, நான் தவம் பண்ணியிருக்கேன், என்ன விடவா இவங்க எல்லாம் பெருசு அப்படிங்கிற உனக்கு பொய் அகங்காரம் இருக்கு. இதெல்லாம் போனாதான் உன்னால பக்தினா என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். பக்தினா என்ன, பக்தருடைய நிலை என்ன, ஒரு வைஷ்ணவர் எவ்வளவு உன்னதமானவங்க, அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் விட்டாதான் முடியும். அதனால உனக்கு இந்த கீர்த்தனத்துல கலந்துக்கிறதுக்கு தகுதி கிடையாது, உனக்கு அருகது இல்லை, நீ போலாம். ஏன்னா அவர் வெளியில போச்சு வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு, ஐயோ நான் ஏன் தான், ஏன்னா ஒரு பிராமண குலத்துல நான் ஏன் பிரம்மச்சாரியா விரதம் பண்ணேன், நான் பேசாம ஒரு சாதாரண பக்தனாவே இருந்திருக்கலாமே, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம போச்சே அப்படின்னு தன்னுடைய நிலையை ஒன்று வந்து அவர் வருத்தப்படுறார். நான் வந்து எனக்கு நான்கு அகங்காரம் இருக்கு, இந்த அகங்காரம் இருந்து என்ன, நான் உயிர் வாழ்ந்த என்ன பிரயோஜனம், நான் வந்து இந்த கீர்த்தனத்துல கலந்துக்க முடியும், உயிர் வாழ்ந்த என்ன பிரயோஜனம், இந்த உடல் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு வளர. அப்ப சைதன்யா அவர் திரும்ப கூப்பிடுற, எப்ப நீ உன் தவற உணர்ந்து நீ வந்து பக்தருக்கு சேவை பண்ணணும், நீ ரொம்ப பணிவா இருக்குன்னு நினைச்சோ அப்போ உனக்கு இந்த கலந்துக்காத இருக்குது. யார் ஒருத்தர் வந்து ரொம்ப பணிவா, சைதன்யா சொல்றா இல்லையா, தினாத பீசுனி சேன தரோர பீசகிருஷ்ணா அமானி நாமான கீர்த்தனிய சதா. யார் ஒருத்தனால தொடர்ந்து பண்ண முடியும், சதா கீர்த்தனிய சதா தொடர்ந்து யாருனால ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல முடியும், ரொம்ப பணிவா இருக்கிறவங்க, புள்ள விட பணிவா, மரத்தை விட பொறுமையா இருக்கிறோம், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், மற்றவர்கிட்ட மரியாதை எதிர்பார்க்க கூடாது. சைத்திரமா ரொம்ப கரெக்டா சொல்றாரு அந்த இடத்துல, நீ வந்து நீ புள்ளவோட பணிவா இருக்கணும், மரத்தோட பொறுமையா இருக்கணும், நீ மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ஆனா உனக்கு நீ யாரும் மரியாதை கொடுக்கல எதிர்பார்க்க கூடாது. உனக்கு மரியாதை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அதை பத்தி நீ எதிர்பார்க்க, நீ உன் சேவை பண்ற அந்த நிலைமையில இருந்தாலும் அவனால தொடர்ந்து நாம ஜெபிக்க முடியுங்க. அமானீனமானது மற்றவருக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும் எதிர்பார்க்க கூடாது. அந்த நிலையில இருந்தாதான் உன்னால தொடர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்றாரு சைத்தன்யா. நமக்குதான் சொல்றாரு, ஏன்னா அங்க உள்ள பக்தர்கள் எல்லாமே உன்னதமானவங்க தான், நமக்கு புரிய வைக்கிறார் சைத்தன்யா. ஒருத்தர் வந்து கிருஷ்ண பக்தியில தொடர்ந்து இருக்கணும்னா இந்த குணம் இருக்கணும், பொய் அகங்காரம் கர்வம் இதெல்லாம் இருக்கக்கூடாது, அப்பதான் வந்து அவங்க கிருஷ்ண உணர்வுல நிலை பெற்று இருக்க முடியும், தொடர்ந்து நாம ஜபிக்க முடியும். சைத்தன்யோட லீலை மூலமா சைத்தன்யா அதை உணர்த்துற. சைத்தன்ய மகா பிரபு எப்பவுமே வந்து தன்னை ஒரு பக்தனா தான் காமிச்சுக்குவார், தன்னை வந்து பகவான் காமிச்சிக்கவே மாட்டார். யாரா சைத்தன்ய மகாபிரபு வந்து நீங்க பகவான் சொன்னா அவர் காதை பத்திட்டு விஷ்ணு 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 அப்படி சொல்லாதீங்க, நான் கிருஷ்ணாவுடைய சேவகனுடைய சேவகன், அபராதம் பண்ணாதீங்க நீங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனா சைத்தன்ய மகாபிரபு முழுமது கடவுள் அவருடைய சகாக்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி யாரா வந்து சொன்னா அவர் கோவர் இல்ல, அவர் காதை பத்திட்டு காதை பத்திட்டு சொல்லாதீங்க, ஏன்னா அவர் பக்தருடைய ரூபத்துல வந்திருக்காரு. அதனால சைத்தன்ய மகாபிரபு என்னைக்குமே வந்து தன்னை முழுமதர் கடவுள்னு காமிச்சிக்க மாட்டாரு. ஆனா ஒரே ஒரு நாள் மட்டும் ஸ்ரீவாஸ் தாக்கரா வீட்டுல அந்த லீலை பண்ணார். ஸ்ரீவாஸ் தாக்கராவோட வீட்டுல விஷ்ணுடைய ஆல்டர் இருக்கு, ஆல்டர் பூஜை மண்டபம், அதுல உட்காந்துருவாரு. அதுல உட்காந்துட்டு எல்லா பக்தர்களையும் கூப்பிடுற, எல்லா பக்தர்களையும் வர சொல்லி அன்னைக்கு வந்து மகாபிரகாஷ் லீலை மிக அற்புதமான லீலை பண்ணார். எல்லாருக்கும் தன்னுடைய கருணையை கொடுத்தார். ஒரு ஒரு பக்தர்கள் அவர் என்ன மாதிரி அவர் மேல அன்பு பண்றாரு அந்த மாதிரி தரிசனம் கொடுத்தாங்க. ஸ்ரீவாஸ் தாக்கரை கூப்பிட்டு அவருக்கு கிருஷ்ணா நான்கு கரம் புல்லாங்குழி எழுந்திய கிருஷ்ணனுடைய தரிசனம், ஸ்ரீவாஸ் தாக்கரை பார்த்து ஆராத்தி பண்றாங்க, பிரேயர் பண்றாங்க, பக்தர்கள் கீர்த்தனம் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு ஒரு பக்தர்களையும் கூப்பிட்டு, ஏன்னா இவங்க எல்லாமே ரொம்ப தூய்மையான பக்தர்கள், எந்த கலங்கம் இல்லாம சைத்தன்ய மகாபிரபு மேல தூய்மையான அன்பு செலுத்தக்கூடிய, ஸோ சைத்தன்ய மகாபிரபு அவங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறாரு. அப்பதான் முராரி குப்தர்னு ஒரு பக்தர், அவர் வந்து ராம பக்தர், ராமருடைய பக்தர். அவர் முராரி குப்தரை கூப்பிட்டு சைத்தன்ய மகாபிரபு வந்து ராமரா தரிசனம் கொடுக்கிறார். ஏன்னா முராரி குப்தர் ஹனுமானுடைய அவதார், ஹனுமான் ஜீர்க்கார் இல்லையா, அவர் தான் சைத்தன்ய மகாபிரபு லீலையில முராரி குப்தரா வந்தார். இப்படி ஒவ்வொரு பக்தர்களையும் கூப்பிட்டு அவங்கவுங்களுடைய அவங்களுடைய அன்பு பரிமாற்ற தகுந்தா போல சைத்தன்ய மகாபிரபு அன்பு பரிமாற்றம் பண்றாரு. நம்ம இன்னொரு நாள் வந்து இந்த முராரி குப்தருடைய கதையெல்லாம் படிக்கலாம், அவர் எவ்வளவு சைத்தன்ய மகாபிரபு மேல அன்பு வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு அன்பு எவ்வளவு அன்பு பரிமாற்றம் நடந்தது மாதிரி ஒவ்வொரு பக்தர் கூடயும் சைத்தன்ய மகாபிரபு நிறைய அன்பு பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க. அந்த லீலையில வந்து எல்லா பக்தர்களும் அன்னைக்கு சைத்தன்ய மகாபிரபு முழுமுதல் கடவுளா பார்த்து முழுமுதல் கடவுளோட தரிசனம், கிருஷ்ணராவ் ராமராவும் வராகர் நரசிங்கர் எல்லா தரிசனம் கொடுத்துங்க சைத்தன்ய மகாபிரபு. ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு வந்து ஸ்ரீவாஸ்தாக்கர் என்ன பண்றாருன்னா, இந்த பிராமணர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க இல்லையா, இதோ இன்னொரு தடவை என்ன நடக்கும்னா ஸ்ரீவாஸ்தாக்கர் வீட்டில் தினமும் நாமசங்கீர்த்தனம் நடக்கும், இது தினமும் தினமும் நடக்குது. சைதன் மாபு தன்னுடைய சாக்களோட சேர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தரோட லாம்சங்கீதம் பண்றாங்க. அப்படியே நவதீபமே வந்து அந்த தெய்வீகமான ஒளி அதிர்வுல அப்படியே அதிரும். அப்போ அங்க உள்ள இந்த பொறாமைக்காரங்களுக்கெல்லாம் கோபம். அவங்க போய் நவாப் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சாந்த்காசி தான் அப்ப நவாப் வந்து அங்க கவர்னர் மினிஸ்டரா இருக்க, அவர்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த சீவாஸ்தாக்குரர் அவங்க வீட்டுல வந்து எப்பவும் நாமசங்கீதம் ஹரிநாமத்தை ஓதிட்டே இருக்காரு, தகுதி இல்லாதவங்களுக்கெல்லாம் நாமசங்கீர்த்தனம் பண்ண வைக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து கீர்த்தனை பாடுறாங்க, நைட் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க, கூச்சல் போடுறாங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவா இருக்கு, நாங்க பிராமணர்கள் எங்களுடைய தர்மத்தை ஒழுங்கா பண்ண முடியல, இவங்க வந்து எந்த தகுதி இல்லாம நாமசங்கீர்த்தனம் பண்றாங்க, நாமத்தை எப்படி சத்தம் போட்டு சொல்றாங்க, தியானம் பண்றது இல்லை இவங்க, இப்படி எல்லாம் வந்து பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பிராமணர்கள்லாம் போய் சாந்த் காசிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அண்ட் முஸ்லீம் அவங்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த இந்துக்கள்லாம் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு தூக்கத்துல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா வருது, நாங்க அதை கேட்டுட்டே இருக்கோம். ரோட்ல போனா ஹரி ஹரிங்கிறாங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே இப்படி ஓதிட்டே இருக்காங்க. இந்த நாம கேட்டு கேட்டு எங்களுக்கு வாயில அதான் வருது, நாங்களும் ஹரே கிருஷ்ணா சொல்றோம், தூக்கத்துல கூட ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கோம். சோ இதை நிப்பாட்டு நீங்க, இதை அலோவ் பண்ணாதீங்க நீங்க அப்படின்னு எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏன் சாந்த் காசி வந்து தன்னுடைய சேவகர்கள்லாம் கூப்பிடுற, கூப்பிட்டு போய் சீவாஸ்தாக்குரர் வீட்டில் அவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு வாங்க, இனி நாமசீகத்தில் பண்ணா எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டு கொண்டுடுவேன் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துட்டு வாங்கன்னு அனுப்புற சாந்த் காசி. இவங்கெல்லாம் வந்து சீவாஸ்தாக்குரர் வீட்டில் அப்போ சைதன் மாப்பிரி இல்லைங்க, அவர் இல்லாத நேரத்தில் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அவர் இல்லாமல் போயிட்டாருங்க. இவங்கெல்லாம் வந்தாங்க, இந்த காவலாளியில் வந்து பக்தர்கள் எல்லாம் மிரட்டி மிருதங்கள்லாம் பிடிச்சி உடச்சிடுவாங்க, மிருதங்கள்லாம் உடச்சி கரத்தெல்லாம் தூக்கி வீசி, இனி யாராவது இங்க நாமசீகீர்த்தனம் ஹரியோட நாமத்தை சொன்னீங்க உங்களை ராஜா வந்து ஜெயில போட்டு உங்களை கொண்டுடுவார், இங்க வந்து பகவான் நாம சங்கீர்த்தனம் கேட்க கூடாது, நீ சத்தம் கேட்டுச்சு நீங்க யாரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு போயிடும். ஸ்ரீவாஸ்தாக்கரும் ரொம்ப பக்தர்கள்லாம் ரொம்ப வேதனை படுறாங்க, எப்படி அவனால நாம சொல்லாம இருக்க முடியும், நாம சங்கீர்த்தனம் பண்ணாம அவனால இருக்கவே முடியாது, கீர்த்தனை பண்ணாம அது சைதன் மாப்பு கூட சேர்ந்து நாமசீகீர்த்தம் பண்ணி எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். சைதன் மாப்பு வந்து என்ன சொல்றது, அவர் கேட்டா என்ன சொல்றது, அவர் கோபம் வந்துருச்சுன்னா இதெல்லாம் பயந்துட்டு சீவாசாகர் பிரார்த்தனை பண்ற நரசிங்கிட்ட, நரசிங்கதே எந்த தொந்தரவும் வரக்கூடாது எங்களுக்கு, நாமசீகீர்த்தம் நடக்கணும், ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, நீங்க அப்படியே எங்களை காப்பாத்துங்க, தான் கரெக்டா சைதன் மாப்பு வந்துடுற வந்து சீவாசாகர் நீ ஏன் நரசிம்மட்ட பிரார்த்தனை பண்ற, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, நம்மளா நாமசீகீர்த்தம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சைதன் மாப்ரு இப்ப பாக்கலாம், நம்ம பெரிய நாமசங்கீர்த்தனம் பண்ணுவோம், வீதியில வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பாடிட்டு போவோம், எந்த காசி வந்து என்ன பண்ணிடுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சைதன் மாப்ரு எல்லா பக்தர்களும் வர சொல்றாரு. எல்லா பக்தர்களும் பல பல கிராமங்கள்ல இருந்து சுத்து வட்டாரங்கள்ல வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பெரிய ப்ரொசஷன், நூத்துக்கணக்கான மிருதங்க கர்த்தாள், ஆயிரக்கணக்கான கர்த்தாள் எப்படி இருக்கும் பாருங்க, ஆயிரக்கணக்கான கர்த்தாள், நூத்துக்கணக்கான மிருதங்கம், லட்சக்கணக்கான பக்தர்கள் அப்படி நாமசங்கீர்த்தனம் பண்ண அப்படி நவதீபமே புனித நாமத்துல ஒளிது ஒளி அதிர்வுல அப்படி அதிருது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 பக்தர்லாம் அப்படி துள்ளி குதிக்கிறாங்க கீர்த்தனத்துல. அப்படியே ரோட்ல பாடிட்டு வர சைதன் மாபு தன்னுடைய சகாக்களோட நேரா சாந்த் காசி வீட்டுக்கு வர்றாரு. சாந்த் காசி பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கான், வெளியிலே வரவே இல்லை, பக்தர்கள்லாம் பயங்கர கோபமா வேற இருக்காங்க. சைதன் மாபு சொல்ற, நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் உள்ள போறேன், நான் வர வரைக்கும் நீங்க கோவப்படக்கூடாது, இங்கே இருங்க அப்படின்னு சைதன் மாபு மட்டும் உள்ள போறாரு. சாந்தாசி பயந்து போயிருக்கான், சைதன்யமா போய் கூப்பிடுற, நான் சைதன்யா வந்து நிம்மாய் பண்ணிட்டு வந்திருக்கேன், வாங்க வெளியே அப்படியே சாந்தாசி பயந்து போய் வர்றாரு. நீங்க வந்து சைதன்யமா அப்புறம் வந்து சாந்தாசி மாமான்னு சொல்லுவேன், ஏன்னா அவருடைய சைதன்யாவுடைய தாத்தா இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப நெருக்கமானவங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி நவதீப் வந்து முஸ்லீம் எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க, ரொம்ப எல்லாம் ஒரு சகோதரர் மாதிரி பழகுவாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க, அப்படிதானே இருக்கீங்க நீங்க தாத்தா மேல ரொம்ப க்ளோஸ் ரொம்ப நெருக்கமா இருந்தீங்க, ஏன் நீங்க இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணீங்க, அவரும் சைதன்யமாவும் மருமகனின்னு சொல்றாரு, ஏன் இப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே, இவ்வளவு நாள் நான் நாமசங்கீதத்துல பண்ணிட்டு தான் இருந்தோம், உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி, இது நீங்க பண்ணல, யாரோ சொல்லிதான் நீங்க பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு இது அப்படின்னா நீங்க பண்ணணும் நினைச்சது எப்பயோ நீங்க எங்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிருப்பீங்களே, தடுத்திருப்பீங்களே, ஏன் இவ்வளவு நாள் நீங்க பண்ணல, அப்ப உங்களுக்கு அந்த எண்ணம் இல்ல, வேற யாரோ தூண்டுதல் பண்ணிதான் நீங்க பண்ணிருக்கீங்க. சாந்த் காசி ஒத்துக்கிறார், ஆமா ஆமா உங்க பிராமணர்கள் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்கிட்ட, அவங்க எல்லாம் வந்து அவங்க தர்மம் பண்றது ரொம்ப தொந்தரவு பண்றீங்க நீங்க, தூங்க விட மாட்டீங்க, நைட் எல்லாம் கொய்யா முடியாது சத்தம் போடுறீங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான் கத்தின் இருக்கீங்க நீங்க, அப்படிலாம் வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, புகார் பண்ணாங்க. அதனாலதான் நான் வந்து ஆக்ஷன் எடுத்தேன். சரி, அவங்க சொல்லி நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்க, ஆனா ஏன் நீங்க பயந்து போயிருக்கீங்க, ஏன் உங்க முகம்லாம் அப்படி பயந்து போயிருக்கு, உங்க முகத்துல ஏன் இப்படி வேர்க்குது? அப்போ சாந்தாய் சொல்ற, நான் வந்து நேத்து நைட்டு தூங்கும் போது திடீர்னு ஒரு சிங்கம் வந்து என் மேல பாஞ்சு, சிங்கம் வந்து என் மேல பாஞ்சு என் நெஞ்ச பிளந்து பிளக்கிற மாதிரி நகம்லாம் வச்சு கீழிச்சு. ஏய், என்ன ஒரு தைரியம் இருந்தா நீ நாம சிங்கிறது நிப்பாட்டுவேன், என்னுடைய கீர்த்தனத்துக்கு ஏதாவது தொந்தரவு பண்ண நான் உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு நெஞ்ச பிளந்துச்சு. நான் அப்படி பயந்து போயிருந்தேன். ஆனா நீ பக்தருக்கு எந்த குற்றம் இல்லைக்காரன் உன்னை மன்னிச்சு விடுறேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தா உன்னை உயிரை நடத்துருவேன் அப்படின்னு சாந்த் காசி சட்டையை ஓபன் பண்ணி காமிக்கிற நகத்தை நகெல்லாம் பதிஞ்சிருக்கு மார்பில். நரசிங்கதேவ், நரசிங்கதேவ் வந்துட்டார். சாந்த் காசி பயந்து போயிருக்காரு. ஆ, நீங்க பார்த்தது பகவான் தான், நரசிங்கர் தான். நீங்க குற்றம் இல்லைக்காதனால உங்களை மன்னிச்சு விட்டுட்டார். தயவுசெய்து இனிமேல் மற்றவங்க பேச்சு கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இல்ல இல்ல, நான் ஒருபோது பண்ண மாட்டேன். இந்த நவதீபத்துல நான் மட்டும் இல்ல, என்னுடைய சந்ததிகள் யாருமே, எனக்கு அப்புறம் யார் என்னுடைய சந்ததிகள் வந்தாலும் யாருமே நாமசங்கத்துக்கு தடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சாந்த்காசி வந்து உத்தரவாதம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, சாந்த்காசிக்கு சைத்தன்யம் நிறைய கான்வர்சேஷன் நடக்குது, சைத்தன்ய சரிதாமத்தில் இருக்கு. சாந்த்காசி கேட்கிறாரு, நீங்க வந்து இந்துங்கிறீங்க, அப்புறம் யாகத்தில் மிருகங்களை பலியிடுறீங்க. சைத்தன்யம் கேட்டா, நீங்க மிருகங்களை சாப்பிட்றீங்க அப்படி ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தேன். சைதன்மாவை சொல்றாரு, வேதத்துல வந்து சில தர்மத்துக்காக மிருகங்களை பலியிட்டாங்க, ஆனா அது இப்ப எல்லாம் பண்ணக்கூடாது, தடை பண்ணியாச்சு, அதெல்லாம் இப்ப யாரும் பண்றது இல்லை. ஆனா நீங்க வந்து நாக்குடைய சுவைக்கா மிருகங்களை கொண்டு சாப்பிடுங்க, அது தப்பு இல்லையா, அந்த பாவத்துக்கு நீங்க கடுமையா தண்டனை அனுபவிப்பீங்க. இப்படி சைதன்மா அப்புறம் கேட்டு கேட்டு சாந்த் காசியும் சைதனுடைய பாதங்களை விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேன், என்னையும் நீங்க உங்க சீடனை ஏத்துக்கங்க, எனக்கும் ஹரிநாம கொடுங்க. சாந்த் காசி வந்து அன்னிலிருந்து ஹரே கிருஷ்ணா ஜெபிக்க ஆரம்பிச்சு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே. நம்ம இந்த மாயாவுக்கு போகும்போது சாந்த்காசியுடைய சமாதி, இன்னும் வந்து அந்த அவருடைய வம்சத்தில் வரவங்க யாருமே நாமசங்கிற தடை பண்ணவே மாட்டோம், அவருடைய ப்ராமிஸ் சைத்தன்யமாவுக்கு கொடுத்துருக்கு. ஒவ்வொரு நாளும் ஸ்ரீவாஸ்தவக்குற வீட்டில் வந்து தினம் தினம் நாமசங்கீர்த்தனம், சந்தோஷம், லீலைகள், அன்பு பரிமாற்றம், சைத்தனுடைய கருணை, எல்லா பக்தர்களும் ரொம்ப சந்தோஷம். பாருங்க, கலியுகத்தில் வந்து சந்தோஷமா இருக்கிறது ஒரே வழிதான், சைத்தன்யமாவுக்கு கொடுத்துருக்கு நாமசங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. யார் ஒருத்தர் வந்து தொடர்ந்து சைத்தன்யமாவுடைய நாம சங்கீர்த்தனம் பண்றாங்களோ அவங்க எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுபடுவாங்க, எல்லா விதமான துன்பத்திலும். இப்படி ஸ்ரீவாஸ் தாக்கூரா வந்து அவங்க வீட்டுல தினம் தினம் சைத்தன்யமாவுக்கு நிறைய லீலை பண்ணுவோம். ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஸ்ரீவாஸ்தாவோட பையன் இறந்து போயிடுவான். ஸ்ரீவாஸ்தாவோட பையன் இறந்து போய் அவன் உடம்பு வச்சு அழுதுட்டு இருப்பாங்க, ஐயோ பையன் இறந்து போயிட்டான், இல்லை வீட்டில் இறந்து போனால் அழுவாங்களே, ஐயோ போயிட்டானே போயிட்டானே, சொந்தக்காரெல்லாம் வந்து அழுறாங்க. சீவாசாபுரை பார்க்குறாரு சைத்தன் மாப்புற நேரம், சைத்தன் மாப்புரு தர்மம் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுற நேரம், இந்த குழந்தையோட உடல் இருந்தால் அவருடைய சங்கீர்த்தத்துக்கு இடைஞ்சலாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குழந்தைய உள்ளே வச்சு பூட்டிடுவோம், நம்ம ரூமில் வச்சு பூட்டிடுவோம், சைத்தன் மாப்பு கீர்த்தனை பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இந்த குழந்தையோட இறுதி சடங்கெல்லாம் பண்ணிடலாம். பட் ஆனால் அவங்களால முடியல, அந்த குழந்தையோட அம்மா அப்புறம் அந்த சொந்தக்காரங்களும் அழுறாங்க. திரும்ப திரும்ப சீவாசாபுரை சொல்கிறார், சைத்தன் மாப்பு வருவாரு, நம்ம அவர் சந்தோஷப்படுத்தணும், அவருடைய சந்தோஷத்துக்கு எந்த அடைஞ்சலும் இருக்கக்கூடாது. ஆனால் இவங்க கேட்கல, சிவாசர் கோவம் சொன்னாரு, இனிமே கொண்டு நீங்க அழுதீங்கன்னா நான் போய் கங்கையில குளிச்சிருவேன் குதிச்சிருவேன், அப்ப எனக்கு சேர்ந்து நீங்க அழுவீங்க. நான் பயந்து போய் அந்த உடம்பு எடுத்துக்கொண்டு ரூம்ல வச்சு போட்டிடுவோம், போட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு சைத்தன் மாப்பு வந்துடு. சைத்தன் மாப்பு பக்தர்லாம் வந்தவொடனே கீர்த்தனம் கீர்த்தனை பாடி சைத்தன் மாப்பு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு சந்தோஷம் வரல, நிறுத்திடுறாரு பாதிலே. ஸ்ரீவாஸ், என்ன இன்னைக்கு எனக்கு வந்து சங்கீர்த்தனத்துல இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, இங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அது ஸ்ரீவாஸ்தவர் சொல்றாரு, மகாபிரபு நீங்க இருக்கக்கூடிய இடத்துல என்ன மங்களம் இருக்க முடியும், என்ன அசம்பாவிதம், எல்லாமே மங்களம் தான். உங்க நாம சங்கீர்த்தனம் நீங்க கீர்த்தனை பண்ணக்கூடிய இடத்துல எப்பவுமே சந்தோஷம்தான் இருக்கும், இங்க ஒரு குறையும் இல்லை. இல்ல இல்ல ஸ்ரீவாஸ், நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க, இங்க ஏதோ ஒரு துக்கம் நடந்திருக்கு. தென் பக்தர்லாம் சொல்லிடுவாங்க, ஆமா மகாபிரபு இன்னைக்கு வந்து அவர் பையன் இறந்து போயிட்டாங்க, ஆனா உங்க சங்கீர்த்தனை வந்து இடைஞ்சலாயிடக்கூடாது, நீங்க வந்து சந்தோஷமா கீர்த்தனை பாடணும், உங்களுடைய சந்தோஷத்துக்கு எந்த பங்கமும் ஏற்பட்டக்கூடாதுன்னு தன்னுடைய சோகத்தை அடக்கிக்கிட்டாங்க. பக்தர்கள்லாம் வந்து சொல்றாங்க, அவருடைய துக்கத்தை கூட பொறுத்துக்கிட்டு உங்க சந்தோஷம் தான் முக்கியம் அவங்களுக்கு. அப்போ சைத்தன் மாப்புக்கு அப்படியே அப்படியே கண்ணு தண்ணீர் வருது. சீவாசர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறார், ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, ஏன் என்கிட்ட சொல்லலை, என்ன பாருங்க, அவர் ஒரே விருப்பம் தான், தன்னுடைய சுக துக்கம் எல்லாம் பேசலவர். சைதன்ய மாப்பிள சந்தோஷம், அவர் சந்தோஷம், பகவானை திருப்திப்படுத்தணும். பகவானுடைய சந்தோஷம் தான் முக்கியம், சைதன்ய மாப்பிள சந்தோஷம் தான் முக்கியம். இதெல்லாம் என்னது, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சைதன்ய மாப்பிள அந்த குழந்தையோட உடம்பு எடுத்துன்னு வர சொல்றாரு, அதை எடுத்துன்னு வாங்க. எடுத்து வந்து குழந்தை முன்னாடி வச்சோடனே சைதன்ய மாப்பிள கேக்குற இந்த குழந்தைகிட்ட, நீ ஏன் இங்கிருந்து போன? இந்த குழந்தையோட ஆத்மா வந்து பேசுது, நான் வந்து என்னுடைய முன்ஜென்ம கர்மத்தினால நான் பல பிறவியில் எடுத்திருந்தேன், ஆனா இந்த பிறவியில் வந்து சீவாசா கூட குழந்தையா வந்து என்ன ரொம்ப பாக்கியம் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தூய பக்தருக்கு குழந்தையா வந்ததுனால என்ன எப்போ நாமசங்கீதனை கேட்க முடிஞ்சது, உங்களை தரிசனம் பண்ண முடிஞ்சது. இதோட எனக்கு என்ன வேணும், நான் இப்ப சந்தோஷமா போறேன், நான் திரும்பவும் என்னுடைய உண்மையான இடத்துக்கு போறேன், பகவானுடைய சேவையில் நித்தியமான சேவையில் ஈடுபட போறேன், எனக்கு என்ன, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அப்போ சைதன்ய மாப்பிள வந்து சீவா சாக்கர்ட்ட சொல்றேன், சிவாஸ் அந்த பையன் போனா என்ன, நாங்க ரெண்டு பையன் இருக்கோம் உங்களுக்கு, நானு நித்யானந்த் பிரபு ரெண்டு பேரும் இருக்கோம் உங்களுக்கு, நாங்க எப்போ உங்க குழந்தைங்க தான் அப்படின்னு சைத்தன்ய மாப்பிள அன்பு பரிமாட்டேன் சிவாஸ் தாக்கூர்கிட்ட. ஏன்னா சிவாஸ் தாக்கூர் வந்து தன்னுடைய அப்பாவுடைய வயதுல இருந்தனால சைத்தன்ய மாப்பிள அவருக்கு பேரண்டியல் அஃபெக்ஷன் என்னது, பெற்றோர் பாவம். சிவாஸ் தாக்கூருக்கும் மாலினி தேவிக்கும் சைத்தன்ய மாப்பிள வாசல்ய பாவம், வாசல்ய பாவம்னா சைத்தன்ய மாப்பிள்ள குழந்தை மாதிரி தான். எப்படி சச்சி மாதாவுக்கும் ஜெகநாதருக்கும் சச்சி சைதன்ய மாப்பு குழந்தையோ, அது போல மாலினி தேவிக்கும் சிவாஸ் தாக்கூருக்கும் சைதன்ய மாப்பு குழந்தை தான். சைதன்ய மாப்பு நித்யானந்த் ரெண்டு பேருமே அவருடைய குழந்தை மாதிரி தான். அவங்க கையில அவங்க வீட்டில் போய் பிரசாதம் வாங்கி சாப்பிடுவாங்க, அங்கே இருப்பாங்க, நித்யானந்த் வாங்கி இருப்பாங்க, கீர்த்தனை பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி சைதன்ய மாப்பு தன் பக்தர்களை வச்சு திருப்திப்படுத்துறது. சைதன்ய மாப்பின் நோக்கம் என்னது, தன்னுடைய பக்தர்களை சந்தோஷப்படுத்துறது. பக்தருடைய நோக்கம் என்னது, சைதன்ய மாப்பு சந்தோஷப்படுத்துறது. இதுதான் அன்பு பரிமாற்றம். சில பக்தர்கள் சைதன்ய மாப்பிள குழந்தையா பாவிச்சாங்க, சில பக்தர்கள் சைதன்ய மாப்பிள தன்னுடைய எஜமானா நினைச்சுக்கிட்டாங்க, சில பக்தர்கள் சைதன்ய மாப்பிள ஒவ்வொரு பக்தர்கள் ஒவ்வொரு மாதிரி அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க. அந்த எல்லா பக்தர்களோடையும் சைதன்ய மாப்பிள அன்பு பரிமாற்றம் பண்றாங்க. இதுதான் எப்படி சீவாஸ் தாக்கூர் வந்து இந்த உலகத்துல இருந்து ஒரு பக்தர் எப்படி வாழணும், ரொம்ப ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கை தான், ரொம்ப பெரிய வசதி எல்லாம் இல்ல, சாதாரண வாழ்க்கை தான் வாழ்றாரு. அப்போ ஒரு நாள் சைதன்ய மாப்பிரு சீவாஸ் தாக்கூர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க எப்படி குடும்பம் நடத்துறீங்க, நீங்க எப்பவும் நாம சீக்கிரத்தில் பண்ணிட்டே இருக்கீங்க, எப்படி சாப்பாட்டுக்குலாம் என்ன பண்றீங்க, எப்படி குடும்பம் நடத்துறீங்க, என்ன பிரபு எல்லாம் நீங்க, மகாபிரபு எல்லாம் நீங்க, பகவான் நீங்க இருக்கீங்க, கிருஷ்ணா இருக்கு, எல்லாம் பகவான் கொடுக்குறாரு, எல்லாம் பகவான் கொடுக்குறாரு. சரி உங்களுக்கு என்ன வருமானம் வருது, என்னதான் பண்றீங்க, நீங்க நீங்க என்னென்ன செலவு பண்றீங்க, நீங்க உங்களுக்கு வந்து கணக்கு சரியா வச்சுக்கிறது இல்லை நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைதன்ய மாப்பிரு என்ன பண்றாரு, இன்னொரு பக்தர் கூப்பிடுறாரு, சிவானந்த் சேனன் ஒரு பக்தர் இருந்து அவர் இந்த கணக்கு வழக்கெல்லாம் பண்றவர். அவர் கூப்பிட்டு நீங்க அவருடைய வரவு செலவுல பாருங்க, இவங்க எப்படி செலவு பண்றாங்க, எப்படி என்ன பண்றாங்க, அவர் நம்ம ஹெல்ப் பண்ணணும். இது மாதிரி சைதன்ய மாப்பிள அவ்வளவு கேர் பண்ணிட்டாங்க, கவனமா இருந்தாங்க பக்தர்கள் மேல, சிவாஸ் தாக்கூர் அவங்க குடும்பத்து மேல சைதன்ய மாப்பிள அவ்வளவு பிரியம். அவங்க மேல மட்டும் இல்லை, எல்லா பக்தர்கள் மேலும் சைதன்ய மாப்பிள ரொம்ப பிரியம். அவங்க எப்படி பக்தி பண்றாங்க, இந்த மாதிரி கிருஷ்ண மேல அன்பு செய்யறாங்க எல்லாம், அதனாலதான் சைதன்ய மாப்பிள அவங்களுக்கு என்ன கேட்டாலும் அது பண்ணுவாரு. காரணம் என்னன்னா அவங்களுக்கு பௌதிகமா எதுவுமே கேட்க மாட்டாங்க. சைதன்ய மாப்பிள சகாக்கள் எல்லாருமே வைராக்கியமான பக்தர்கள், மகாபிரபு பக்தகனே வைராக்கிய பிரதானம், அவங்க வைராக்கியம் ஒண்ணுமே இல்லைனாலும், கொலைபட்ச ஸ்ரீதரா சீவாஸ் தாக்கூர் என் வீட்டுல ஒண்ணுமே இல்லை, ஆனா அவங்களுக்கு முழுக்க முழுக்க சைதன்ய மாப்பிள சேவைதான், சைதன்ய மாப்பிள லீலை தான், அதிலே நினைவோடு இருப்பாங்க. தன்னை கூட பராமரிச்சுக்க மாட்டாங்க, சீவாஸ் தாக்கூர் தன்னை கூட பராமரிச்சுக்கணும்னு நினைக்கல. நான் எப்படி தூங்குறது, எப்படி சாப்பிட்றது, என்ன பண்ணுவேன், குடும்பம் என்ன, அதை பத்திலாம் அவர் கவலைப்படவே இல்லை. அவருடைய ஒரே குறிக்கோள் சைதன்ய மகாபிரபு திருப்திப்படுத்தணும், சைதன்ய மகாபிரபுவை திருப்திப்படுத்தணும், அவருடைய நாமங்களை தொடர்ந்து கீர்த்தனை பண்ணணும், கிருஷ்ண உணர்வு பிரச்சாரம் பண்ண சைதன்ய மகாபிரபு வந்திருக்காங்க, அதுக்கு நம்ம உதவி பண்ணணும், சைதன்ய மகாபிரபுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யணும், ஒரே லட்சியம் தான். அதனால நம்ம ஸ்ரீவாஸ்தவ கூட பிரார்த்தனை பண்ணணும். சீவாஸ் தாக்கூர் மாதிரி தூய்மையான பக்தருடைய ஆசீர்வாதம் இருந்தாதான், ஆச்சாரியருடைய கருணை இருந்தாதான் நமக்கு சைத்தன்ய மாப்பிள கருணை கிடைக்கும். சீவாஸ் தாக்கூர் பிரார்த்தனை பண்ணணும், நமக்கு வந்து கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் வரணும், பகவான் நாமத்தை ஜபிக்கும் ருச்சி ஏற்படணும், பகவான் மேல அன்பு ஏற்படணும், நிறைய சேவை பண்ணணும், கிருஷ்ணர் மேல எப்பவுமே நமக்கு மனது வந்து கிருஷ்ணர் மேல ஒருநிலைப்படணும், கிருஷ்ண பக்தியில உறுதியா இருக்கணும், சச்சலம் ஆகக்கூடாது, கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் வரணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஜாய் ஸ்ரீ சிவாஸ் தாக்கூர் கி, ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி, ஸ்ரீல பிரபுபாத் கி.